அதிமுகமனும் திறநிறுவி உறுதியாகந்தாலும் சிந்தனை அன்படும் பகைவிட்டு இடைப்படும் தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலமுறைகளை துணி வறுமையிலும் வெள்ளமதம் சித்திகளும் நேசம் நிறைந்த உள்ளத்தாலேயே பெருந்த மணிகண்ட சீசன் ஐயா எல்லாரையும் தொழிலளித்து தேசமுகிய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாசமலர் மஞ்சள் வளர்ந்து வந்த திறப்பை வழங்குவார். கூடியர் மோன் வெப்பொழுத்த கோடியர் மோன் கடந்து ஆழ்வு அணிந்தவிரான நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசன் அடியார் பெருமையில் எல்லா உயிரும் தோழ்களும் தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் படித்த திருவாளர் வாசமலர் மண்கழல் வணங்கி வந்த திறப்பை வணங்குவோம். இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமா உங்களுடைய பொன்னாசிரியருக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோழ்பாடு சபையின் சார்பாக பெரிய புராணத்தோட சொற்பொழி மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல் வல்லாண்டிய திருவருளினாலும் தெய்வசேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய மாணிக்கவாச அரமணியை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவருளுக்கு நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கு. அந்த வகையில திருவேற்காடு என்ற தலத்தினுடைய திருப்பதிகத்தினை நாம் சென்ற முறை சிந்தித்தோம். அந்த பதிகம் 11 பாடல்களும் சென்றைய முறை நாம் 11 பாடல்களையும் பாடி சிந்தித்த நிலையிலே ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லி அடுத்த வகுப்பிலே சொல்வதாக அமைத்திருந்தோம். இறைவனுடைய நாமங்களிலேயே சிவன் என்று சொல்லக்கூடிய நாமம் அதற்கு ஈடு இணை கிடையாது. சிவன் என்று சொல்லக்கூடிய நாமம் அதற்கு தனித்துவம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த சிவன் என்று சொல்லக்கூடிய நாமம் சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான் நவுதர சூர்மான் சொல்றார். சிவம் என்பது பொதுவாக மங்களம் என்ற சொல்லை குறிக்கும். சிவம் என்பது மங்களத்தை குறிக்கக்கூடிய பொருள். இருந்தாலும் வேறு மங்களத்தை செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு இது போய் சேர்ந்து விடுமோ என்கின்ற நிலையிலே வேறு தெய்வங்களும் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் சிவத்திற்கு கீழாக நிற்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். சிவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மட்டும்தான் பதி என்று சொல்லக்கூடிய கடவுள் தன்மை படைத்தது ஒன்றே ஒன்றுதான். மற்றைய அத்துணை எதை குறிப்பிட்டாலும் அது ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய மேல் நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாவாகத்தான் இருக்குமே தவிர, பிரம்மா ஆன்மா, திருமால் ஆன்மா, உருத்திரன் ஆன்மா, மகேஸ்வரன் ஆன்மா, சதாசிவர் ஆன்மா. மிக மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. அடிப்படை நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் மேலே இருக்கக்கூடிய நிலையிலே நாம் அணுகுகின்ற பொழுது அடிப்படையின் ஒரு மேக்ஸ் உள்ள கணக்குக்கு உள்ள போகின்ற பொழுது அடிப்படை சில உத்திகள் உண்டு, ஃபார்முலாஸ் சொல்லுவாங்க. அடிப்படை அஸ்திவாரம். அதனாலதான் 6வது வரையிலும் எங்க அப்பா சொல்லுவாரு, 6வது வரல நீ என்ன படிக்கிறியோ அதுதான் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் எம்இஏ இருக்கட்டும் அதுக்கு ஆதாரம் அதுதான். ஏன்னா 5வது 6வதுல படிக்கிறது தான் நமக்கு 12வதுலயும் உதவும் இன்ஜினியரிங்லயும் உதவும். ஆக அஸ்திவாரம் என்பது மிக 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 முக்கியம். அந்த அஸ்திவாரம் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதாக சொன்னால் மயக்க வந்துடும். யார் எதை சொன்னாலும் நம்புற மாதிரி ஆயிடும். யார் எதை சொன்னாலும் அவர்கள் சொல்லுகின்ற பேச்சிலே நாம் அதை உண்மை என்பதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பாங்கு எல்லோருக்கும் உண்டு. சொல்றவருடைய திறத்தை பொறுத்து அது அமைந்திருக்கும். ஒருவர் ரொம்ப நல்லா சிறப்பா பேசினார்னு வச்சுங்க, ரொம்ப பொய்யான கருத்து கூட உண்மை என்பதாக ஸ்டாம்ப் பண்ணி குத்தி உள்ள அமைச்சிருவார். எவ்வளவு பெரிய நிலையை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய குற்றமாக முடிஞ்சிடும் அது. நம்ம பிறவிக்கு மிகுந்த ஒரு கேடாக விளைந்துவிடும். அதனாலதான் எந்த ஒரு சமயம் எந்த ஒரு பேச்சு எந்த ஒரு இதாக எடுத்துக்கொண்டாலும் முதல்ல நீங்க என்ன சொல்லணும் கேட்கணும் அவங்ககிட்ட, முத்தியை பற்றி நீ என்ன சொல்றன்னு கேட்கணும். தெரிஞ்சிடும் முத்தியை பற்றி உங்கள் சமயம் என்ன சொல்லுகின்றது, இல்ல நீ சொல்ற பேச்சுல முத்தி என்பது என்ன என்பதாக குறிக்கின்றாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்தே தெரிஞ்சிடும் இதுல இணையலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நைசா வெளில வந்துடலாம். இது வந்து யுக்தி முறை. ஒருவர் எந்த சமயத்தை பற்றி எங்கு எது வேண்டுமானாலும் பேசுகின்ற பேச்சினை நாம் கேட்கலாமா, தள்ள வேண்டியதா அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டியதா என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டிய உத்தி முறை. அவர்கள் இறைவனுக்கும் ஆன்மாவாக ஆகிய நமக்கும் எப்படி முத்தியிலே இரண்டும் ஒன்றாக ஆகின்ற நிலையை எப்படி பேசுகிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதைப்படி நம்ம இருக்கிறதா வேணாமான்றத டிசைட் பண்ணிக்கலாம். அதே போல சிவம் என்று சொல்லக்கூடிய பதி ஒன்று மட்டும்தான் கடவுள், மீதி இருக்கக்கூடிய அத்துணையும் ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி அதனுடைய புண்ணியத்திற்கு தகுந்தவாறு பதவி கொடுக்கிறார். அவ்வளவுதான், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மா, பதவியில் இருக்கக்கூடியவர் திருமால், பதவியில் இருக்கக்கூடியவர் உருத்திரர், பதவியில் இருக்கக்கூடியவர் மகேஸ்வரர், பதவியில் இருக்கக்கூடியவர் சதாசிவர். எல்லாம் பதவியில் இருக்கிறார். பதவின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஏறுச்சுன்னா இறங்கும்னு போகும். அப்ப பதவி ஏற்றாருன்னு சொன்னா என்னைக்காவது இறக்க போறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் பதவி ஏற்றாருனா என்ன அர்த்தம், 5 வருஷம் வச்சு நீ இறங்க போறன்னு அர்த்தம். ஆக பதவி என்பது ஒரு காலகட்டத்திலே பிரம்மாவுக்கு சண்டேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பதவி இருந்தது. பிரம்மா வந்து சண்டேஸ்வர பதவி, சண்டேஸ்வர பதவிங்கிற சண்டேஸ்வரம் என்பது ஒரு பதவி. சண்டேஸ்வர நாயனார் இருக்கிறார் இல்லையா, சண்டேச பதம் என்று சொல்லக்கூடிய இந்த சண்டேச பதம் பிரம்மா கிட்ட இருந்தது. அது எங்க இருந்தது தெரியுமா, பிரம்மா வச்சிருந்த தில்லையில பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றி வருகின்ற பொழுது சண்டேஸ்வர் என்று சொல்லக்கூடிய சண்டேஸ்வர் இடத்துல யார் இருப்பார்னு சொன்னா பிரம்மா இருப்பார். பிரம்மா தான் அங்க சண்டேஸ்வர். அது சண்டேஸ்வர பதவி ஆகிய நம்ம பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி திருவாரூர்ல யார் சண்டேஸ்வர் தெரியுமா, தில்லையில சண்டேஸ்வரமாக உட்கார்ந்திருப்பவர் பிரம்மா. நீங்க சுத்தி வரும்போது கவனிக்கணும், சண்டேஸ்வர பதம் என்பது அது ஒரு பதவி. அந்த பதவி கொடுத்து வச்சிருந்தார். சண்டேஸ்வர பதவி என்று சொல்லக்கூடிய பதவி என்னன்னு சொன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய அத்துணை இன்ப நிலைகள், உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய பூஜை வழிபாடு அத்துணையும் ஏற்றுக்கொள்பவர் யார் என்பதாக சொன்னால் சண்டேஸ்வரத்துக்கு தான் போகும். எது நமக்கு இறைவனுக்கு செய்கின்றோமோ, இப்ப பாலாபிஷேகம் செய்யறோம், எங்க போகும்னு கேட்டா சண்டேஸ்வரத்துக்கு தான் போகும். இறைவனுக்கு செய்கின்ற அத்துணை நைவேத்தியங்கள், இறைவனுக்கு செய்கின்ற அத்தனை வழிபாடுகளையும், மாலை இறைவனுக்கு சாத்துகின்ற அத்தனை பூ மாலை அத்தனையும் எங்க போகுதுன்னா சண்டேஸ்வரத்துக்கு தான் போகும். சண்டேஸ்வர் அதை ஏற்றுக்கொண்டு கணக்கு வழக்க சொல்லுவார். சண்டேஸ்வர் ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களுக்கு புண்ணியத்தை ஏற்றுவதா பாவத்தை ஏற்றுவதான் கணக்கு பெருமாளுக்கு சொல்ற காரணத்தினாலதான் பெருமாளுக்கு நேரா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வேற எங்கேயுமே சிந்தை இருக்காது. சண்டேஸ்வரனுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. நம்முடைய செங்கிழார் பெருமான் அமைத்திருப்பார். நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 5-4-5 வருடங்களுக்கு முன்னாடி சண்டேஸ்வரர் வரலாற்றை தொடர்ந்து சிந்திச்சோம். அதை டேப் பண்ணி வச்சிருந்தார் நம்ம சுமாரன் ஐயா, 2 டேப்பா அப்ப வந்து டேப் ரெக்கார்டர். அது சண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் இறைவனோடு நேரடியான தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். நடுவுல போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது சண்டேஸ்வரர். நாம சண்டேஸ்வரர் இடத்துல போயிட்டு தான் எல்லாம் கை சொல்றது, அவர் இது புடிச்சு கிள்ளி போடுறது தான். அப்புறம் கேட்டா செவிட்டு சாமின்னு ஒரு பேரை வேற வச்சு கையை தட்டி எவ்வளவு பெரிய சைவராக இருந்து கொண்டு சைவ சமயத்திலே சைவத்தை ஒழுங்குகின்ற நாம் அந்த தவற்றை செய்யலாம். எந்த வகையிலேயும் அது அது இருந்தால் அதை வந்து நம்ம திருத்திக் கொள்ளுகின்ற நிலையிலே நாம் அமைந்து கொள்வோம். ஏன் என்பதாக சொன்னால் சண்டேஸ்வருக்கும் இறைவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சொல்வார் சேக்கிழார் பெருமான். எப்படிப்பட்ட தொடர்புனா இடையறாத தொடர்பா இருந்துட்டு இருக்குமா, நடுவுல போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. போனீங்க நடுவுலன்னு சொன்னா எத்தனை பிறப்பு குடு வருமோ தெரியாது, நமக்கு தெரியாது. அத்துணை பாவ மூட்டையை நம்ம சுமக்கணும்னு சொன்னா நடுவுல போ, கைய அசை. இறைவனிடத்துல நேரடியாக சொல்லி ஆன்மாவிற்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்கின்ற நிலையிலே இவர்கள் செய்த இத்தனை பூஜையும் வழிபாடும் யார் யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும்ன்ற கணக்க பெருமாள் சொல்லுவார். அத்துணை கணக்கு வழக்கும் பெருமானுக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பதம் சந்தேச பதம் தில்லையில பிரம்மா பார்த்துட்டு இருந்தார். திருவாரூரிலே யமதர்மன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு தான் சந்தேச பதம். தில்லை திருவாரூருக்கு நீங்க சுத்தி திருவாரூர் சுத்தி வந்தீங்கன்னா சண்டேஸ்வராக இருப்பவர் யார் அங்க பதவி இல்லைன்னு பார்த்தா யாரு, யமதர்மன் தான் அங்க பதம், சண்டேச பதம் திருவாரூர்ல. தில்லையிலே பிரம்மா, திருவாரூரிலே யாரு, அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அவர் சேர்ந்து வாங்கி நம்முடைய சண்டேஸ்வர நாயனாருக்கு இருந்துட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற கோயில்ல எங்க கோயில் நீங்க அமைத்தாலும் ஆகமம் விதிப்படி அது சண்டேஸ்வர நாயனாராக நம்முடைய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அவர் தான் அங்கே இருக்கிறார். அப்படி சண்டேஸ்வர் என்று சொல்லக்கூடியது பதம். அப்படி பதம் என்கின்ற நிலையிலே ஒவ்வொரு ஆன்மாவையும் உயர்த்தி உயர்த்தி பிரம்மா விஷ்ணு திருமால் உருத்திரன் அப்படின்னு பதவி கொடுத்திருக்கிறாரே தவிர சிவம் ஒன்றுதான் கடவுள். அப்படி அந்த சிவத்திற்கே சிவன் என்று சொல்லக்கூடிய நாமம் அந்த ஒரு பதியாகிய சிவத்திற்கே உண்டு என்பதை தெள்ள தெளிவாக சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மா எவ்வளவு அழுத்தி சொல்றார் பாருங்க. இந்த இயல்புக்கு விருதின் சார்பு நீக்க வந்த இயல்பு என்பதாக தமிழிலே சொல்வார்கள். ஏகாரம், இந்த ஏகாரம் எதற்கு? சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது சிவத்திற்கு மட்டுமே உரிய இலக்கணம், சிவத்திற்கு மட்டுமே பொருந்துவது என்பதாக பிரிதின் இயல்பு நீக்குகின்ற நிலையிலே அமைந்திருப்பது சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மான். அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவன் என்ற நாமத்தை ஒரு குறுந்தொகையிலே மிக அற்புதமாக சொல்லுகின்றார். திருப்புள்ளிருக்கு வேளூர்னு ஒரு தலம், புல் இருக்கு வேள் என்று மூவர் வழிபாடு செய்த அந்த திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்புள்ளிருக்கு வேளூர். இந்த திருப்புள்ளிருக்கு வேளூர்ல ஒரு திருக்குறுந்தொகை அமைத்திருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். எட்டாவது பாடல் இதுல ஒரு அற்புதமான உத்தி ஒன்னு சொல்லி கொடுக்கிறார். உங்களுடைய வினை கெட வேண்டுமா, என்ன செய்யணும், வினை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
உள்ளம் உள்கி உகந்து சிவன் என்று, உள்ளம் உள்கி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க வினை கெடுதல் மெய்மையே.
என்ன சொன்னார் பாரு,
உள்ளம் உள்கி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க வினை கெடும் மெய்மையே.
மெய்மை என்பதாக சொன்னால் சத்தியம்,
சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே
கூப்பிடுறார் வள்ளல் பெருமாள். என்ன சும்மா பொய்யா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சிலவெல்லாம் சொல்லுவான் கூப்பிடுறதே பார்த்தா இப்படி ஆடம்பரமா கூடுவாங்க, பார்த்தா உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி ஏதாவது ஆடம்பரமான பேச்சாக வைத்து நான் கூப்பிடுறேன் நினைக்கிறீங்களா நீங்க? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பால் நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் கண்டீர் மம்மின் உலகியரீர் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன் கூப்பிடுறார் மம்மின் உலகியரீர். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டார், தாய்மான பெருந்தரையும் கூப்பிடுறாரு. ஏ நீங்க மட்டும் போய் அனுபவிச்சா பார்த்தாதா? ஏன் சார் நீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க போய் இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியதுதானே, ஏன் எல்லாரையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்ததுன்னு போய் தாய்மான சுவாமிகளை எல்லாரும் போய் கேட்டாங்களாம். நீங்க அனுபவிச்சீங்க சரி, உங்களுக்கு பெருமான் பரிபூரண ஆனந்தமாகிய பரிபூர ஆனந்தத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் சரி, அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டாரா. அதுக்கு தாய்மான சுவாமிகள் சொல்றாரா, காக்கா பாத்திருக்கியாங்க. ஆமா, காக்கா கொஞ்சோண்டு உணவு கிடைத்தால் தன் எல்லா காக்கையும் அழைத்து பகிர்ந்து கொண்டுது. காக்கைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூடவா எனக்கு இல்லை.
காகம் உறவு கலந்துண்ண கண்டேன் அகண்டா கார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றிடனாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேர வாரும் ஜகத்தீரே.
ஏன் சேர வாரும் ஜகத்தீரேனா,
காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர்.
காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், கொஞ்சம் உணவு கிடைச்சா அது கிடைக்குது, அது வந்து பகிர்ந்து உண்ணுது.
அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடைக்குது.
அது சாப்பிட்டா குறைஞ்சிடும், முடிஞ்சு போயிடும்.
அகண்டாகார போகம் என்னும் சிவபோக வெள்ளம் பொங்கி ததும்பி கிடைக்கிறது. நான் சாப்பிட்டா குறைஞ்சிருச்சா அப்படின்னு
அப்படின்னா இல்ல இல்ல, சாப்பிட சாப்பிட பொங்கி பொங்கி வளர்ந்து கொண்டே வருகின்ற நிலை இது.
அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குது. ஐயோ, அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல் எப்படி சொல்ல வேண்டுமா?
மெல்ல உள்க வினை கெடுதல் மெய்மையே.
மெல்ல உள்குதல், உள்குதல் என்பதாக சொன்னா உருகி உள்ளே நினைத்தல் என்பதற்கு உள்குதல் பேர். வெறும்னா வாயில மட்டும் சொன்னா ஓதுதல், அதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னாரு. ஓதுதல் என்பதற்கு முன்னாடி ஏன் ஞானசம்பந்த பெருமான் இத்தனையும் சொன்னார்னா, ஓதுதல் என்பது கடகட கடகடன் படிச்சுட்டு போயிடுறது. உள்ள முழுகி உகந்து சிவன் என்று மெல்ல உள்ள வினை கெடும் மெய்மையே புள்ளினார் புள்ளினார் வழிபட அப்படி முடிஞ்சு போயிடுது. இது ஓதுதல்,
கசிந்து ஓதுதல் என்பதற்கு உள்குதல் என்று பெயர். உள்ளம் கசியும்,
அது எப்படி அதை சொல்ல வேண்டுமா? அந்த நாமத்தை சொல்றார்,
உள்ளம் உள்கி உகந்து.
உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லுகின்ற பொழுது அந்த நாமத்தை.
என்ன வேற எந்த நாமமும் இல்ல, சிவன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை உள்ளுக்குள்ளே சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். சிவன் அது உள்ளுக்குள்ளே சொல்லுகின்ற போது வெளியிலேயும் வரக்கூடாது, உள்ளேயும் முழுங்க இருக்கக்கூடாது. அப்படி இந்த இரண்டிற்கும் நடுவிலே அந்த சிவன் என்று சொல்லக்கூடியது உள்ளே மேலையும் கீழே இறங்கி வரணும் மூச்சு காற்றோடு. அப்படி மூச்சு காற்றோடு மேலையும் கீழே இறங்குகின்ற பொழுது காற்று பிராணவாயுவானது நிலை பேறு அடையும். இடாநாடி பிங்கல நாடி ரெண்டு வழியா போயிட்டு இருந்தது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் அப்படியே லெவலா வந்து சுழ்முனை வழியா கொஞ்சம் அப்படி மேலே ஏறும். அப்படி ஏறினோடனே என்ன ஆகும்னா மனம் கண்ட்ரோல் ஆயிடும். இது மனம் என்பது பிராணவாயுவோட டைரக்ட் தொடர்புடையது, வாயுவோடு நேரடியான தொடர்புடையது மனம். மனதை கட்டுப்படுத்த வேண்டும்னா டைரக்டா போய் மனதை வந்து அட்டாக் பண்ண முடியாது. மனசை போய் நீங்க நேரா போய் தாங்கினீங்க, சில பேரை நேரா அடிக்க முடியாது, யாராவது ஆள் வச்சுதான் அடிக்க முடியும். அப்படி ஆள் வச்சு அடிக்கிறது தான் இந்த சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த நாமத்தை உள்ளே செலுத்த செலுத்த இட நாடி பிங்கள நாடி வழியாக செல்லு கொண்டிருந்த இந்த பிராணவாயுவானது சுடுமுனை வழியாக கொஞ்சம் அப்படி ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ அப்படி போயிட்டு போயிட்டு வரும். அப்படி போகின்ற பொழுது ரெண்டு மேட்ச் ஆகுற போது என்ன ஆகும், அந்த இன்பம் அப்படி கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவன் என்ற நாமத்தை சொல்லி சொல்லி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி அதனால மெல்ல உள்கனர். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகும், சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தின் மேலே ஒன்றிய சிந்தனை வரும். அது நாள்தோறும் இப்படி பழகி 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 சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சிந்திப்பார் மனத்தான் சிவன் என்று நிலையா போயிடும். அடுத்ததா சொல்லுவார், சிவன் என்ற நாமத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது என்ன ஆகும், வேற இடத்துல அவங்க கோயில் இருக்கிறார் அங்க இருக்கிறார்லாம் சொல்ல மாட்டாங்களா, சிந்திப்பார் மனத்தான் சிவன். அங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்க முடியாது அவரால், ஏன்னா அவர்கள் சிந்தித்து 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 சிவத்தை மெல்ல மெல்ல உள்க மேலும் கீழும் இறக்குகின்ற நிலை, அற்புதமான நிலை. அதை கற்றுக் கொடுக்கின்றார் புள்ளிருக்கு வேலூர் திருப்பதிகத்திலே. அப்படிப்பட்ட அந்த சிவன் என்ற நாமத்திலே திருவேற்காட்டிலே சொல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய் கழல் திண்ணமே. திருவேற்காடு போய் வாரமாகி, வாரம் என்பதற்கு அன்பு என்று பொருள், தே வாரம். அதனால தேவாரம் என்பதாக சொன்னால் தே என்பது மொழி, வாரம் என்பது அன்பு. அன்பினால் விளைந்தது தேவாரம். இறைவனிடத்திலே செலுத்துகின்ற அந்த அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்காக கொடுத்து வைத்தார்கள். நமக்கு இறைவனை போய் எப்படி வழிபடுவது, இறைவனை எப்படி புகழ்வது என்பதற்கான அடிப்படை நம்முடைய தேவாரம் என்று சொல்லக்கூடிய அன்பை நிலைப்படுத்துகின்ற நூல் தேவாரம். அதனாலதான் வாரம் என்பது அன்பு. அதை சொல்றார், வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய்கடல் திண்ணமே என்று எட்டாவது பாடல்ல சொல்வார். எப்பவுமே ஞானசம்பந்த பெருமானுடைய எட்டாவது திருப்பாடல் ராவணன் பற்றிய குறிப்பு இருக்கும். ஒன்பதாவது திருப்பாடல் திருமாலும் நான்முகனும் அவர்கள் காணலாத அந்த திருவினை காட்டுவதாக இருக்கும். பத்தாவது பாடல் சமன் சாத்திய பரசமய கோளரி ஆகிய நிலையில பத்தாவது பாட்டு இருக்கும். பதினோராவது பாடல் பதிக பயன் சொல்லி தன்னுடைய நாமத்தை பதிவு செய்கின்ற பாடலா இருக்கும். அப்படிதானே இருக்கணும். இங்க எட்டாவது பாட்டு பாத்தீங்கன்னா ஷிப்ட் ஆயிருக்கும். பாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய்கடல் திண்ணமே. ஒன்பதாவது பாடல்ல தான் ராவணன் பற்றி சொல்லும். ஏன்னா ஒன்பதாவது பாடல் எப்பவுமே திருமால் நான்முகன் தேடிய நிலைதான் இருக்கும். ஆனா இந்த பதிகத்துல மட்டும் ஒன்பதாவது பாடல்ல மட்டும் எங்க வருது, ராவணன் பற்றிய செய்தி வரும். பத்தாவது பாடல் நான்முகனும் திருமாலும் தேடிய செய்தி வரும். பதினோராவது பாடல் அவருடைய திருக்கடை காப்பா முடிஞ்சு. பரசமயம் பற்றிய குறிப்பு இல்லாத திருப்பாடல் இந்த திருப்பாடல். திருவேற்காடு திருப்பதிகம் அந்த ஒரு சில, அதுதான் போன முறை சொன்ன, இது ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. பரசமயம் ஆகிய சமணையும் சாக்கியத்தையும் சாடாத நிலை என்பதாகிய ஒரு பதிகம் இந்த திருப்பதிகத்தை சாரும். இதுல சொல்றார் ஒன்பதாவது திருப்பாடல்ல, பறக்கினார் படு வெந்தலையிற் படி விறக்கினான் உரை வேர்காட்டு ஊர் அரக்கன் ஆண்மை அடரப்பட்டான் இறை நெருக்கினானே நினைமினே. இது ஒன்பதாவது பாடல், அதாவது ராவணன் பற்றிய செய்தி. பறக்கினார் படுவெந்தலையிற் பலி, யாருடைய தலையை வச்சுட்டு போறாரு பலிக்கு அப்படின்னா, பிரம்மாவனுடைய தலை, பிரம்ம கபாலம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம கபாலத்தை அதை பலிக்கு ஏற்ற பாத்திரமாக எடுத்து செல்லுகின்றார். அது எப்படிப்பட்ட வெண்டலைனா, பறக்கினார், யார பறக்கினார்னா பிரம்மா என்று சொல்லக்கூடியவனுக்கு பறக்கினார் என்ற பொருள். ஏன் பறக்கினார்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தனு கரண அந்த புவன போகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்து பொருள்களை எல்லாம் படைத்து இந்த உயிருக்கு உடல் என்பதை படைத்துக் கொடுக்கின்ற அந்த செய்தியை அந்த முறையை செய்கின்ற காரணத்தினாலே அவருக்கு பறக்கினார்னு பொருள். பிரம்மாவுக்கு பறக்கினார்னா படைத்தல் என்பதாக சொல்லக்கூடியது. படைத்தல் என்பது என்னங்க? படைத்தல் என்று சொல்லக்கூடிய நிலை. பறக்கினார் என்பதாக சொன்னா ரொம்ப அற்புதமா சொல்றார். பறக்குதல் என்பதாக சொல்லுவது பிரம்மாவினுடைய வேலை. விரக்கினான் என்பதாக சொல்லுவது சிவத்தினுடைய விறகு என்பதாக சொல்லக்கூடிய அந்த தன்மை சிவத்திற்கு மட்டும் உண்டு. ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்தி ஒன்று உண்டு. அதாவது பிரம்மா படைத்தல் என்பதாக சொல்லக்கூடிய படைத்தலை செய்யக்கூடிய நிலை சைவ சித்தாந்தத்தில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். பிரம்மா இதுவரையிலும் படைத்தல் பிரம்மா, காத்தல் திருமால், ஒடுக்குதல் உருத்திரன், அப்புறம் மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவன். இப்படி இவர்களிடத்துல பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இவர்கள் இருந்த இந்த ஆன்மாக்களாகிய இவர்கள் எல்லாம் ஒரு பதவியில இருந்து இதை செய்யறாங்க. படைத்தல் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு பறக்கினார் என்பதாக சொன்னா படைத்தல் என்பது அவருடைய தொழிலாக இருக்கலாம். ஆனால் படைத்தல் என்ற உண்மையான தொழில் என்ன என்பதாக சொன்னால் உயிரையும் உடலையும் சேர்த்தல் என்பதுதான் படைத்தல் என்று பொருள். அது சிவம் மட்டும்தான் வச்சிருக்கிறார். படைத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பிரம்மா கிட்ட ஒரு இன்னொரு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கங்களேன், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு பொருள் வெளியில வரணும், ஒரு சின்ன ஒரு டர்னிங் டூல் வச்சுங்களா, அது வெளியில வரணும்னு சொன்னா இது எவ்வளவு டைமென்ஷன்ல இருக்கணும், இது எவ்வளவு கூர்மையாக இருக்கணும், எவ்வளவு டேப்பர் இருக்கணும், டேப்பர்னுடைய அந்த டிகிரி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருவாங்க இல்லையா. இது என்ன ஆகும், இந்த டேட்டாவை சிஎன்சி மிஷின் வச்சுங்க, சிஎன்சி மிஷின்ல ஃபீட் பண்ணிடலாம். இந்த டேட்டா வந்து சிஎன்சி மிஷினோ இல்ல ஏதாவது லேத்தோ, லெங்க் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு, டேப்பர் அந்த டிகிரி எவ்வளவு, இது அத்தனையும் டேட்டா. என்ன பண்ணுவான் பிளைண்டா அங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இது அப்படியே கொண்டு வந்து லேத்துல பிக்ஸ் பண்ணி இது எவ்வளவோ டைமென்ஷன் அப்படியே பண்ணி கொடுத்துருவான். பிரம்மாவை பொறுத்தவரையிலும் பிரம்மா கிட்ட இருக்கிறது சிவன் கொடுத்த டேட்டா ஷீட். சிவன் கொடுத்துருவார் டேட்டா ஷீட், பிளைண்டா இது இது இப்படி இருக்கணும்னு அடிச்சுட்டு கொடுத்துருவானே தவிர இத மாத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ எந்த ரைட்ஸுமே கிடையாது பிரம்மாவுக்கு. பிரம்மா என்ன பண்ணுவார், வாங்கின டேட்டா ஷீட்டை அப்படியே கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவாரே தவிர, இந்த சிவம் என்று சொல்லக்கூடியது வினை கணக்கை வைத்துக் கொண்டிருப்பது சிவம் மட்டும்தான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். எவ்வளவு அற்புதமான செய்தி பாருங்க. இவர் சிவம் வினை கணக்குக்கு தகுந்தால் போல உடல் அமையணும். பிரம்மாவுக்கு தெரியாது இவர்கிட்ட இவருடைய வினை கணக்கு என்ன வச்சிருக்கிறாரு, நன்மை எவ்வளவு, தீமை எவ்வளவு, பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு எல்லாம் பிரம்மாவுக்கு கணக்கு தெரியாது. சீக்ரெட் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன்ட் பை சிவபெருமான் ஒன்லி. வினை கணக்கை மெயின்டைன் பண்றது சிவம் ஒன்றுதான். அதனாலதான் சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான். சிவன் எனும் ஓசை அல்லாது அறையதோ இவ்வுலகம் எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா வினை கணக்கு அவர்கிட்டதான் இருக்கு. ஆக இந்த உயிரையும் உடலையும் சேர்ப்பதும், இன்னொரு உயிருக்கு இன்னொரு உடலிலே இந்த உயிரை கொண்டு போய் சேர்ப்பதும் சிவம் மட்டுமே செய்யக்கூடிய காரணத்தினாலே பறக்கினார் என்று பிரம்மாவையும் விரட்டினார் என்று சிவத்தையும் குறிக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். மிகப்பெரிய சைவ சித்தாந்த கருத்து. அற்புதமாக ஒரு சின்ன ஒரு இரண்டு வார்த்தைகளிலே போற போக்குல திருவேற்காட்டு பதிகத்தில ஞான சம்பந்தர் பதிவு செய்கின்றார் என்ற அந்த ஒரு செய்தி நான் போன தடவை சொல்லல. ஆக அந்த ஒன்பதாவது செய்தியை சொல்லி பத்தாவது பாடலிலே ஈரிலா மொழி, சிவத்தை சொல்லுகின்ற மொழிக்கு இந்த பதிகத்திற்கு ஈரிலா மொழி என்பதாக சொல்லுகின்றார். வேற மொழியெல்லாம் புகழ்ச்சி என்கின்ற நிலையில போயிடும், அழிந்து போயிடும். ஆனால் சிவத்தை போடுகின்ற இந்த திருப்பதிகமாக விளங்குகின்ற இந்த மொழிக்கு ஈரிலா மொழியே மொழியா எழில் என்று பத்தாவது திருப்பாடலிலே ஈரிலா மொழி என்பதாக பதிவு செய்கின்ற இடம் இந்த திருவேற்காடாகிய திருப்பதிகம். ஆக இந்த திருவேற்காடு திருப்பதிகம் மிக மிக அற்புதமான திருப்பதிகமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். போன தடவை திருவோணகாந்தன் தளி நம்ம வெளியில ஊர்வலமா பாடினோம். ஏன் பாடணும்ன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன பாட்டு பாடணும், வாரமாகி நின் திருவடிக்கு வழிபடும் தொண்டர் பெறுவது என்னே அப்படின்னு கேட்பார். ஏன் அந்த வாரமாகின்னு அந்த பதிவு அந்த பாடலை எடுத்தோம் சொன்னா, இந்த ஒன்பதாவது எட்டாவது பாடலிலே வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய்கடல் திண்ணம் என்று எட்டாவது பாடல் இருக்கு. இதனுடைய தொடர்பாகத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார்களுடைய திருப்பதிகத்திலே வாரமாகி வழிபடும் இந்த திருவடிக்கு வழிபடும் தொண்டர் பெறுவது
சொல்வது என்ன என்பதாக கேட்ட அந்த பாடலை நம்ம அங்கேயும் பாடணும் அப்படின்ற குறிப்பையும் போன முறை சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால முடியல. ஆக 8, 9, 10, 11 பாடல் வரையிலும் நம்ம திருவேற்காடு திருப்பதிகத்தை சிந்தித்தோம் என்பதாக இந்த அளவிலே திருப்பதிகத்தில இருந்து திருவேற்காட்டினை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாயன்மாரனுடைய வரலாறு ஒன்று உண்டு. திருவேற்காடு சார்ந்த அந்த நாயன்மாரனுடைய திருப்பெயர் மூர்கர் என்று சொல்லக்கூடிய நாயன்மார். மூர்க நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனார் வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு தான், மொத்தம் ஒரு 12 பாடல்கள் தான் அமைத்திருக்கிறார் மூர்க நாயனாருடைய வரலாற்றினை. திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருவேற்காட்டிலே அவதாரம் செய்த நாயன்மாராகிய விளங்கியவர் மூர்க நாயனார் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்க நாயனார். அதனால திருவேற்காடு வருகின்ற பொழுது நம்ம இந்த நாயனாரையும் சிந்திக்க வேண்டும் என்று போன முறை நாம எடுத்துக்கொண்ட அந்த நிலையிலே மூர்க நாயனாருடைய வரலாற்றினை நாம இந்த முறை சிந்திப்போம். பக்கம் 431 தொகை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயன்மார் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறார், வகை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியிலே எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது, விரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே 12 திருப்பாடல்களாக பெரிய புராணத்திலே இந்த நாயன்மாருடைய வரலாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. 3 அந்த எந்த ஒரு நாயன்மாரை எடுத்துக்கொண்டாலும் தொகை வகை விரி என்ற நிலையிலே 3 நிலைகளிலேயும் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தை நாம் அணுக வேண்டும் என்பது சைவத்தின் அடிப்படை மரபு. அப்படி தொகை என்ற நிலையிலே திருத்தொண்ட தொகையிலே மூர்க நாயனாருடைய செய்தி எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது, நட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன். இதுதான் தொகையிலே திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அமைத்துக் கொடுத்த நெறி. என்ன சொன்னார், நட்டமிகு தண்டி என்று சொல்லக்கூடிய தண்டியடிகளுடைய வரலாறையும் நட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் என்பதாக 2 நாயன்மார்களையும் ஒரே வரியிலே இணைத்து அவர்களுக்கு அடியேன் என்பதாக திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்தார். வகை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே ஒரு பாடலிலே அந்த நாயனாருடைய வரலாற்றினை நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு எடுத்து சொல்லுவார். அதை அப்படியே விரித்து நம்முடைய தெய்வ சேட்டிடார் பெருமான் திருவேற்காட்டினுடைய கல்வெட்டு செய்தி திரு குடந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய பெருமானுடைய அங்கே கல்வெட்டு செய்தி, இரண்டிற்கும் இடைப்பட்ட தலங்கள் என்னென்ன வழிபாடு செய்தார் என்ற செய்தி, அத்துணையும் சேர்த்து 12 திருப்பாடல்களிலே அதை விரித்து அந்த நாயன்மாருடைய வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியிருப்பது ஒரு பெரும் கொடை. நம்பியாண்டார் நம்பி அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தண்டலை சூழ் திருவேற்காட்டு ஊர் மன்னன் தகு கவற்றால் கொண்டவள் தாயம் வன் சூதரை வென்று முன்கொண்ட பொருள் முண்ட நன்னீற்று அடியவர்க்கு ஈபவன் மூர்கன் என்பார். நண்டலை நீர் ஒன் குடந்தைதான் மேவும் நட் ஆதனையே என்பதாக சொல்லி அவருடைய வரலாற்றினை ஒரு பாடலிலே அவர் விரித்து அந்த பாடலை சொல்லி இருக்கின்றார். கவறு தகு கவற்றால் என்பதாக ஒரு குறிப்பு சொல்றார். தகு என்பதாகிய ஒரு குறிப்பு, கவறு என்பது சூதாடுதல் என்ற பொருள், தகு கவற்றால் என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி. அதாவது தக்க சூதாடுதல் தகு கவற்றால் என்பது நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டார் திருவந்தாதியிலே கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பு. இரண்டாவது, நண்டலை நீர் ஒன் குடந்தைதான் மேவு நற்சூதனையே. நற்சூதன் என்பதாக மூர்கருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். சூதன் என்பதாக ஒரு குறிப்பு கொடுத்து நற்சூதன் என்பதாக மூர்க நாயனாருக்கு ஒரு பெயர். மூர்க நாயனாருடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியல. நம்பு தொகையிலே வந்து மூர்கர் என்பதாக சொல்லிட்டார். வகையிலே திருத்தொண்டர் திருத்தொண்டர் திருவந்தாதியிலேயும் மூர்கர் என்ற குறிப்பு தான் உண்டு. இது பண்பின் பெயராலே வந்ததே தவிர இயற்பெயர் என்ன மூர்கருடையது என்பது தெரியவில்லை. இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நண்டலை நீர் குடந்தை, ஒன்று தகு கவறு என்பது நம்பியாண்டார் நம்பி சொன்னது, அதாவது தக்க சூதினால். இரண்டாவது, நற்சூதன் என்ற அந்த நாமம் அவருக்கு கொடுத்தது, ஒரு அடைமொழி கொடுத்து சொல்றார் நற்சூதன் என்பதாக. மூன்றாவது குறிப்பு, நண்டலை என்பதாக சொல்லுவார். நண்டு அலைதல் உடைய நீர், நண்டலை நீர், அதாவது நீரிலே குடந்தை என்று சொல்லக்கூடியது கும்பகோணம். இந்த கும்பகோணத்திலே தான் அவர் முத்தி பெற்ற தலம் கும்பகோணம், அவதாரம் செய்த தலம் திருவேற்காடு. மூர்க நாயனார் அவதாரம் செய்த திருவேற்காடு, முத்தி அடைந்த ஊர் திருக்குடந்தை. அது அதனால அவதாரம் செய்தது ஒரு இடம், அந்த முக்தி அடைந்தது ஒரு இடமாக அமைந்திருப்பது ஒரு குறிப்பு. அந்த குறிப்பை சொல்ல வருகின்ற பொழுது கடைசி வரியிலே அந்த குறிப்பை சொல்ல வருகின்ற பொழுது நண்டு அலை என்பதாக சொல்வார். நண்டு
இந்த நீரிலே ஆடுகின்றது எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால், நண்டாடுதல் அது சூதாட்டத்திலே, சூதாட்டத்துக்கு இருக்கக்கூடிய கருவி ஒன்று உண்டு, அதற்கு தாயம் என்பதாக சொல்வார். இந்த தாயத்தை உருட்டுகின்ற பொழுது இந்த தாயம் உருளும் இல்லையா, தாயம் எப்படி உருளுவதோ அதை போல நண்டு நீரிலே உருண்டு போகுமா. அதனால அவருடைய வரலாற்றை சொல்ல வருகின்ற போது இயற்கையையும் அந்த அவருடைய வரலாற்று செய்தியோடு ஒட்டி சொல்ல வேண்டும் என்பதற்காக நண்டு அலைதல், நண்டு நீரிலே எப்படி அலையுமோ அதை போல தாயமாகிய அந்த சூதாடிய கருவி அங்கே இங்கே அலையும். அப்படி உருட்டுகின்ற போது அப்படி போய் நிற்கும், இந்த உருண்டு போய் அது போல இருக்கின்றது என்ற ஒரு நயமும் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலே அமைத்துக் கொண்டிருப்பது ஒரு சிறப்பு. அப்படி திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருவேற்காடு வேல் காடு என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அது வேல் காடு தான். வேல் காடு என்பது நகரம் நகரமாக புணர்கின்ற விதியின்படி வேல் காடு என்பது வேற்காடு என்பதாக ஆகியது. வேல் என்பது தலத்தினுடைய மரம், வேல் என்பது வேல் என்பதாக சொன்னால் பொதுவாக மரம் என்று பொருள். வேல் என்று சொல்லக்கூடிய மரத்திலே இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று கருவேல் என்று சொல்லக்கூடிய கருவேல மரம், இன்னொன்று வெல்வேல் என்று சொல்லக்கூடிய வெல்வேல மரம். திருவேற்காட்டை பொறுத்தவரையிலும் தலத்தினுடைய தல விருட்சமாக இருப்பது வெல்வேல மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் தான் திருவேற்காட்டுக்கு தலம், விருட்சம். வேப்ப மரம் இல்ல. வேல் என்பதாக சொன்னால் அது வேப்ப மரத்தை குறிக்காது, வேம்பு என்பதுதான் வேப்ப மரத்தை குறிக்கும். ஆக திருவேற்காடு என்பது சக்தி பீடமாக சக்தி தானமாக இருந்தாலும், அது அங்கே வேப்ப மரங்கள் அதிகமாக இருந்தாலும், இறைவனுடைய இந்த திருக்கோயில் திருவேற்காட்டு திருக்கோயிலுக்கு உரிய தல விருஷமாக அமைவது வெல்வேல மரம் என்று சொல்லக்கூடிய வேல மரத்திலே வெல்வேல மரம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும், ஆளும் வேலும் என்பதாக சொன்னால் வேல் என்பது கருவேலும் வெல்வேலும் என்ற இருவகைப்படும். அப்படி வேல் காடாக இருந்தது, வெல்வேல மரத்தினுடைய காடு. வெல்வேல மரம் மிக அற்புதமாக அதனுடைய இலை பறவை போல இருக்கும். வெல்வேல மரத்தினுடைய இலை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பறவை சிறகை விரித்தா எப்படி இருக்குமோ அதை போல அந்த இலைகள் எல்லாம் அமைந்திருக்கும். நடுவிலே முள்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மரம் தான் வெல்வேல மரம் என்று சொல்லக்கூடிய. அப்படி வேல் காடு என்பது வேர்க்காடாக இருந்தது. இந்த வேர்க்காட்டினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் வாயால கேட்கணும்ல. சேக்கிழார் பெருமான் சொல்றார் முதல் திருப்பாடலிலே வேர்க்காடு என்ற அந்த வேர்க்காடு என்பதை நாயனார் பிறந்த அந்த ஊரை அவர் சொல்ல வருகின்ற பொழுது இருக்கின்ற அந்த அற்புதம் இருப்பாருங்க. சேக்கிழார் பெருமானுக்கே உரிய தனி சிறப்பு. நூலை ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது வரலாற்றினை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் திருப்பாடல் மண்ணி பெருகும் பெரும் தொண்டை வள நாடு அதனில் வயல் பரப்பும் நன்னித்திளபின்றை பாலி நதியின் வடபால் நலங்குள் பதி அன்ன பெடைகள் குடை வாவி அலர் புக்கு ஆட அரங்கினிடை மின்னு கொடிகள் துகிற்கொடிகள் விழவிற்காடு வேர்க்காடு. அங்க சொல்வார் நாவுக்கரசர் அவதாரம் செய்த ஊர் திரு ஆம் ஊர், திரு ஆம் ஊர் திருவாமூர். ரொம்ப அற்புதமா அது ரெண்டு விதமா பிரிச்சு அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுதே திரு ஆம் ஊர் திருவாமூர் என்பதாக அங்கே நாவுக்கரசரை பற்றி சொல்ல வருவதைப் போல வேர்க்காடு எப்படிப்பட்ட வேர்க்காடா, விழவிற்காடு வேர்க்காடு, விழவிற்காடு வேர்க்காடு சொல்ற. இது என்ன விழவிற்காடுன்னா மண்ணி பெருகும் பெரும் தொண்டை வளநாடு அதனில் வயல் பரப்பும் நன்னித்திள வெந்திரை பாலி நதியின் வடபால் நலங்கொள் பதி அன்னப்பெடைகள் குடைவாவி அலர்புக்காடு அரங்கினை மின்னுகொடிகள் துகிர்கொடிகள் விழவிற்காடு வேர்க்காடு. ஒரே பாடல்ல நாடு நகரம் ஆறு மூணு கொண்டு. மூர்க நாயனாருடைய நாடு தொண்டை நாடு வந்துருச்சா, மூர்க நாயனாருடைய அந்த நாட்டினுடைய நகரம் வேர்க்காடு வந்துருச்சு, அங்க ஓடுற ஆறு எது பாலியார். நாடு சிறப்பு, நகர சிறப்பு, ஆற்று சிறப்பு மூணத்தையும் ஒரே பாடல்ல மூன்று வரியில அற்புதமா தெள்ளி தெளிச்சிட்டு போறார் சேக்கிழார். தொண்டை வள நாட்டிற்கு உரிய சிறப்பு மண்ணி பெருகும் பெரும் தொண்டை வள. தொண்டை நாட்டிற்கு இல்லாத சிறப்பா அது எப்படிப்பட்ட சிறப்பு? மண்ணி பெருகும் பெரும் தொண்டை வள நாடு அதனில் வயல் பரப்பும் நன்னித்திள வெந்திரை பாலி நதியின் வடபால். பாலி நதியினுடைய வடபாலை அமைந்திருப்பது திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய தலம். பதி எப்படிப்பட்ட பதி? நலங்கொள் பதி. ரொம்ப குறிப்புங்க அது, நலங்கொள் பதி. ஞானசம்பந்த பெருமான் தான் இதை தன்னுடைய பதியை பற்றி குறிக்கின்ற பொழுது நல
நலங்கொள் காழி என்பதாக குறித்தவர் ஞான சம்பந்தர். காழி என்பது நலங்கொள் காழி, நலங்கொள் காழி ஞான சம்பந்தன். காழி என்பது நலத்தை செய்வது, நன்மையை செய்வது. ஏன் ஞான சம்பந்தர் அவதாரம் செய்த ஒரே காரணத்தினாலே அந்த பதியே சிறப்பு பெற்றது. பகவதி அம்மையார் அவதாரம் செய்த ஒரே காரணத்தினாலே அத்தனை பாலை நிலமும் நெய்தல் நிலமா மாறியது. எங்க சுடுகாடு அத்தனையும் பரிசும் சோலைகளா மாறி. அப்படி மிக அற்புதமான ஒரு செய்தி நலங்கொள் பதி. முருகநாயனாருடைய வரலாறு ரொம்ப ஜாக்கிரதையா முழுமையில் நடக்க வேண்டிய வரலாறு. சிறு தொண்டர் வரலாறு, முருகநாயனார் வரலாறு, அதாவது தொண்டர்களிலே இரண்டு வகையாக பிரித்தார்கள். ஒன்று அவர்கள் வலிந்து செய்த நிலை. சிறு தொண்டர் நாயனாருடைய வரலாறு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத நிலையா இருக்கும். இயற்பகை நாயனாருடைய வரலாறு பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்வுக்கு ஒவ்வாத நிலையில இருக்கும். ஆனா வரலாறை கேட்கின்ற பொழுது எப்போதுமே நம்முடைய ஒரு நிலை என்ன என்பதாக சொன்னால் மனோநிலை, நாம் இருக்கின்ற இந்த நிலைக்கு தக்கவாறுதான் எந்த ஒன்றை கேட்கும் பொழுதும் அதை நாம் அதற்கு இணையாக வைத்து தான் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை முறையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அது எவ்வாறு பொருந்துகின்றது என்பதாக நாம் அதை கீழே எழுத்துட்டு வருவோமே தவிர இங்கிருந்து நாம மேல போகின்ற நிலையிலே ஆராய்வது மனிதனுடைய இயல்பு அல்ல. அது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்றினுடைய ஒரு சேக்கிழார் பெருமானுடைய அந்த நாயன்மார்களுடைய வரலாற்றிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலை. அது கடைசியில சொல்லுகின்றேன் எப்படி நாயன்மார்களுடைய வரலாற்றினை அணுக வேண்டும் என்ற ஒரு பொது விதியானது நம்முடைய சைவத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதனுடைய விதியின்படிதான் நாம நாயன்மாருடைய வரலாற்றினை அணுக வேண்டும். இந்த நலங்கொள் பதி என்பதாக சொன்னார் பாத்தீங்களா, சூதர் இந்த முருகநாயனார் அவதாரம் செய்த பதி. ஆகவே அந்த பதி நலங்கொள் பதி. எப்படி இருந்தாலும் சரி, அந்த பதியில இருக்கிறவங்க எந்த நிலையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் முருகநாயனாருடைய திருவடி பட்ட இடம் ஆகையினாலே அந்த பதி நலங்கொள் பதி. நலம் என்ற சொல்லுக்கு நன்மை என்று பொருள். மிக மிக அற்புதமாக திருக்குறளிலே அமைப்பார் இறைவனுடைய தன்மை. திருவடி என்பதற்கு மிக அற்புதமாக நன்மை உடைய திருவடி. நன்மை என்பது கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். அப்படி நன்மை என்பதற்கு பல பல நிலை. அதற்கு நன்மை பொருள் என்று கூட பொருள். உண்மை பொருள் என்பதாகிய ஒரு நிலையிலே நன்மையை செய்யக்கூடியது, எப்பொழுதும் உயிருக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையிலே அந்த பதி நலங்குள் பதி, நன்மையை உடைய பதி. ஏன் என்பதாக சொன்னால் சொல்லப்போகின்ற வரலாறு முருகநாயனாருடைய வரலாறு. அவர் அவதாரம் செய்த பதியாகியது திருவேற்காடு. திருவேற்காடு என்ற பதியானது நலங்குள் பதி என்ற ஒரு அடிப்படை ஒரு அஸ்திவாரத்தை நமக்கு பதியின் மூலமாக பதிய வைக்கும் ஒரு இடம். பதியை சொல்லுகின்ற நிலையிலே மனதிலே ஒரு அற்புதமான நலங்கொள் பதி என்பதாக வரலாற்றினை தொடங்குவதற்கு முன்னதாகவே ஒரு அஸ்திவாரம் போட்டுக் கொடுப்பது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தனி கைவந்தகள். அப்படி நம்முடைய மனம் எவ்வாறு இந்த வரலாற்றினை அணுக வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையை முதலிலேயே சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பதிவாக்கினாலே பதிவு செய்த ஒரு இடம். அவர் நலங்கொள் பதி என்பதாக சொன்னால் எல்லா வகையான தீமைகளும் நம்முடைய நினைவிலே இருந்து விலகி அது நன்மையே செய்யக்கூடிய நிலையிலே நாம் இந்த வரலாற்றினை அணுக வேண்டும் என்ற அடிப்படை நிலையிலே அமைத்துக் கொடுத்தது நலங்கொள் பதி என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு. அதன் பிறகு சொல்றார் அன்னப்படைகள் குடைவாவி அலர்புக்கு ஆட. அன்னப்பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதான், அந்த பாலி என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய அந்த ஆற்றிலே அன்னப்பறவைகள் அந்த ஆற்றில இருக்கக்கூடிய தாமரை அந்த தாமரையிலே மேலே ஏறி தாவி தாவி தாமரை மீது ஏறி அன்னங்கள் ஆடுது. அன்னம் அலர்புக்கு ஆட, தாமரை மலர் மேல ஏறி அன்னம் ஆடுது. அன்னத்தின் மேலே மயில் ஆடுதல், அது மாதிரி பொன்னூசல். அது மாதிரி இங்க பாலி ஆகிய இந்த நதியினுடைய இந்த ஆற்றிலே அன்னம் ஏறி ஆடுதல். வெளியில பாத்தீங்கன்னா அரங்கிலே மின்னு கொடிகள் யாரு மகளிர்கள் அவர்கள் ஆடுகின்றார். ரெண்டுத்தி இணைக்கிறார் பாருங்க, நயம் தான் நயம். சேக்கிழார் பெருமான் வாங்கணும், பிச்சை வாங்கணும். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற அந்த நிலை அங்க அரங்கு எதுனா பாலி என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே இருக்கக்கூடிய தாமரை ஆகிய அரங்கிலே அன்னமாட, வெளியிலே இருக்கக்கூடிய அரங்கிலே மின்னு கொடிகள் ஆட, மேலே துகிலாகிய கொடிகள் ஆடுதான். ஏன்னா இவர் ஆட போறது சூது, எல்லாம் ஆற்ற
எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஆட்டி காமிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். என்ன நயங்க, சொல்லிலேயே வரலாறு சொல்றவர் சேக்கிழார், சொல்லினுடைய நயத்திலேயே வரலாற்றை பிணைத்தவர் சேக்கிழார் பெருமான். ஒண்ணுமே வேணாம், சேக்கிழார் பெருமானுடைய வாக்கை மீண்டும் மீண்டும் ஒரு பாடலை படித்தாலே வரலாறு முழுக்க அந்த அடக்கி காட்டுகின்ற ஒரு வல்லமை. சும்மா தான் சாதாரண வாக்கு பதிவா ஆடுதல், துகிர் கொடி ஆடுதல். அப்படி எதுக்கு துகில் ஆடுச்சு? கொடி எப்ப ஆடும், எப்ப கொடி கட்டுவாங்க? ஒரு ஊரிலே எப்பொழுது கொடி வேண்டும் என்பதாக கொடி கட்டி ஆடுகின்றதுன்னு சொன்னா அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம், விழா. விழாவிலே ஆடுகின்ற வேர்க்காடுனார், விழாவிற்கு ஆடு வேர்க்காடு. என்ன தயம், என்ன ஒரு பாடலே சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை வணங்கி வணங்கி அமைக்கின்ற திருப்பாடல். விழவிற்கு ஆடு வேர்க்காடு, விழவிற்காடுன்னு இருக்கு இல்லையா, விழவிற்காடு இல்ல, விழவிற்கு ஆடு. விழவிற்கு எது ஆடுச்சு? துகிர் கொடிகள் ஆடு, அரங்கிலே மகளிர் ஆட, அந்த தாமரையிலே அன்னம் ஆட, ஆடுகின்ற வேர்க்காடு திருவேற்காடு. விழவிற்கு ஆடு வேர்க்காடு திருவேற்காடு. செம்பர் குறிசை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடைகற்றை நம்பர்க்கு உம்பர்க்கு அமுது அளித்து நஞ்சை அமுது செய்தவர்க்கு இம்பர் தளத்தில் வழியடிமை என்றும் குறை என்றும் குன்றா இயல்பில் வரும் தம் பற்றுடைய நிலை வேளாண் குலத்தில் தலைமை சார்ந்து உள்ளார். இரண்டாவது பாடல், எந்த குலம் அவர் சார்ந்தது? வேளாண்மை குலம். நம்முடைய திருநாவுக்கரசர் வேளாண் குலத்திலே அவதாரம் செய்த ஒரு அற்புத மணி. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி. உழவு பற்றி அற்புதமா, சிவபோக விளைச்சலை பற்றி வேளாண் குலத்திலே தோன்றிய திருநாவுக்கரசர் அற்புதமா அமைத்து காட்டும். வேளாண் குடியில இருக்கிறவங்கதான் உழவை பற்றி சொல்ல முடியும். அப்படி வேளாண் குலத்திலே தோன்றியவர் மூர்கர் என்பார். இவர் எப்படியா, செம்போர் குறிசை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடைக்கற்றை நம்பர்க்கு கமா. இறைவனை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது அற்புதமா மூன்று கமா போட்டு எடுத்துக்கிறோம் அந்த வாக்கை. எப்படின்னா, ஒன்னு நம்பர்க்கு, இரண்டாவது உம்பர்க்கு. நம்பர்க்கு இரண்டாவது உம்பர்க்கு அமுது அளித்து நஞ்சை அமுது செய்தவர்க்கு. மூன்று, ஒன்று நம்பர், இன்னொன்று உம்பர்க்கு அமுது அளித்தவர், இன்னொன்று நஞ்சை அமுது செய்தவர்க்கு. இம்பர் தலத்தில் வழியடிமை என்றும் குன்றா இயல்பில் வரும் தம் பற்றுடைய நிலையினர். நம்பர்க்கு இன்னொரு ரொம்ப அற்புதமா வச்சார். உம்பர்க்கு உம்பர்க்கு அமுதளித்து இவர் என்ன பண்ணாரு, நஞ்சை அமுது செய்தவர்க்கு. சிவபெருமானுக்கே உரிய தனிச்சிறப்பு, கஷ்டத்தை எல்லாம் தீமையெல்லாம் தான் வாங்கிப்பார். நன்மை எவ்வளவு இருந்தாலும் உங்ககிட்ட தள்ளி விட்டுருவோம். நாம என்ன பண்ணுவோம், நன்மை எவ்வளவு இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்கி, தீமை ஏதாவது வந்துன்னா வேற பக்கம் தள்ளுறதுக்கு தான் பார்ப்போம். இந்த பக்கம் முடியலன்னா இந்த பக்கம் முடியலன்னா எனி டைரக்ஷன், எந்த பக்கம் முடியுதோ அந்த பக்கம். ஏன்னா இது நமக்கு ஆன்மாவினுடைய இயல்பு என்ன, இன்பமே சாறுதல் ஆன்மாவினுடைய இயல்பு. துன்பம் வந்தா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும், அதுதான் இயல்பு. ஆன்மாவினுடைய இயல்பு இன்பத்தை மட்டுமே நாடுவது. தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து தமிழ் மரபு சொல்லுவது ஆன்மா என்பதாக சொன்னால் அதனுடைய இலக்கணம் என்னன்னா இன்பம் மேவ வருதல், இன்பத்தை மேலும் மேலும் அனுபவிப்பதுதான் ஆன்மா. இப்ப வந்த கருத்து கிடையாது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே இருந்து வருகின்ற ஒரு செய்தி இன்பத்தை நுகர்ச்சி அடைய முயற்சி செய்வது ஆன்மாவுடைய இயல்பு. அப்ப துன்பம் வருகின்ற நிலையிலே துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் கிடையாது, துன்பத்தை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாது. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையே செய்யக்கூடியது சிவம். ஏன் சொல்றாருன்னா, ஒரு காலத்துல இப்படி கடைஞ்சானுங்க, கடைஞ்சப்ப வந்தது நஞ்சு, நஞ்சை இவர் எடுத்துக்கிட்டார், என்ன கொடுத்தாரு, அமுதத்தை கொடுத்தார். அதே போல எங்கள் முருக நாயனார் பின்னாடி ஒண்ணு செய்ய போறார், சூது செய்ய போறார். சூதிலே வருகின்ற அத்தனை தீமையையும் எடுத்துக்கொள்ள போவது நஞ்சை உண்ட சிவபெருமானாகிய இவர். நன்மையாகிய நலத்தை மட்டுமே முருக நாயனாருக்கு கொடுத்து மிக உயர்ந்த சிவபதவியை கொடுக்க இருக்கிறார் என்பதை அற்புதமாக நம்பர்க்கு உம்பர்க்கு அமுதளித்து நஞ்சை தாமுண்ட பெருமை. ஆக நாயன்மாருடைய வரலாற்றிலே ஒரு சாரம் என்னன்னா, என்ன என்ன அந்த நாயன்மார் செய்யற தப்போ அது அத்தனை யார ஏத்துக்கிறாரு, எல்லாம் போய் சேர்றது. ஏசின அத்துணையும் போறது யாருக்கு, இயேசுவர். மணிவாசக பெருமான் அதான் சொன்னார், எனக்கு இத பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது, நான் உன்னை வந்து நீ என்னை கை விட்டுட்டேன்னா எனக்கு யாரும் குறை சொல்ல போறது இல்லை. திட்ட திட்ட அத்தனை யாருக்கு போகுதுன்னு சொன்னா உனக்குதான் போகுது. என்னால உனக்கு திட்டு வாங்க வரப்ப வச்சுட்டேனேன்ற ஒரு ஆதங்கத்தினாலதான் நான் பண்றேனே தவிர என்னை யாரும் திட்ட போவது இல்லை என்பதாக சொல்லி அற்புதமாக அமைத்து காட்டுகின்ற நிலையை போல இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தீமை அத்தனையும் வாங்கிக் கொண்டு நன்மையை செய்யக்கூடியவர். இது முதல் பாயிண்ட். முருகநாயனாருடைய வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய முதல் செயல், முதல் வரலாற்றிலே, ஏன்னா சொல்ல போற வரலாறு ரொம்ப கொஞ்சம் டிப்பிக்கலான வரலாறு. என்னன்னு சொன்னா சூதாடுதல் என்று சொல்லக்கூடியது ஐம்பெரும் பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய பாதகங்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி ஐம்பெரும் பாதகங்களிலே ஒன்று சூதாடுதல். சூதாடுதல் என்ற ஒரு காரணத்திற்காகவே எழுந்த ஒரு இதிகாசம் எது? அது மட்டும் இல்லைன்னு சொன்னா ஏங்க மகாபாரதம் வந்தது? மகாபாரதத்தினுடைய அடிப்படை சூதாடுதல், அதுல இருந்தானே ஆரம்பிச்சது. ஆக இறைவன் என்று சொல்லக்கூடிய அவன் தீமையை ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நன்மை பொருள், ஆகையினாலே அவர் நம்பர். அந்த நம்பராகிய அவர் இங்கே இந்த திருஆலங்காடு என்று சொல்லக்கூடிய இம்பர் என்று சொல்லி, இம்பர் என்பது இந்த பிறவியிலே இந்த இடத்திலேயே முத்தி பேச்சினை அளிக்க வல்ல சிவம் இது என்பதை காட்டுவது இம்பர். அடுத்த பிறவியா எனக்கு, அடுத்த பிறவியா எப்ப எனக்கு இந்த முத்தி பேராகிய இன்பத்தை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி அவர்கிட்ட கேட்டா வேற எதுவும். திருவேற்காட்டு பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு அவருடைய திருவடியை வணங்கி முருகநாயனாருடைய திருவடியை வணங்கினால் இம்பர் இந்த இடத்திலேயே இங்கேயே உங்களுக்கு முத்தி பேச்சினை வழங்கும் தலம் திருவேற்காடு என்பதனாலே இம்பர் என்ற சொல்லை உம்பர், உம்பர்க்கு அமுதளித்த அவர், நஞ்சை அமுதாக உண்டவர், நம்பர் என்று சொல்லக்கூடிய சிவர் என்று சொல்லி மூன்று நிலைகளிலே பெருமானை சொல்லி இம்பர் தலத்தில் முருகநாயனார் தோன்றிய இரண்டாவது செய்தி முருகநாயனாரை பற்றி. ஒன்று, இறைவனை சார்ந்த நிலையிலே இறைவன் என்பவன் தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையே செய்யக்கூடியவன் என்பது வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது குறிப்பு இந்த வரலாற்றினை பற்றி சொல்ல வருவது வழி அடிமை என்றும் குன்றா இயல்பு. வழி அடிமை, முருகநாயனார் இப்ப தோன்ற புது அடியார் இல்ல. இன்னொன்னு, முருகநாயனாருடைய தாய் தந்தை மரபின்றும் சைவ நெறி வழிவந்த கேண்மை அங்க சொல்லுவார் திருஞான சம்பந்தர். வழி வழி வழியாக அடிமையாக வருவது முருகநாயனாருடைய தந்தையாரும் தாயாருமாக இருக்கட்டும், இருவரும் சிவத்தை வழி வழியாக அடிமையாக கொண்டு வாழுகின்ற மரபிலே தோன்றியவர் முருகநாயனார். நாயன்மார் என்பதாக சொல்லி இந்த பிறப்பிலே அவர் அடைய இருக்கின்ற அந்த முத்தி பேற்றுக்கு அடிப்படை வழி அடிமை என்ற அடிப்படை. ஆக வழி அடிமை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மூதாதையர்கள் செய்த தவத்தின் பயனினாலே விளைந்தவர் முருகநாயனார். இரண்டாவது குறிப்பு, முருகநாயனார் திடீர்னு வந்து மேஜிக் மாதிரி வந்துட்டு இப்ப உடனே சிவபெருமான் திருவடியில் அடைந்த ஒரு நிலையெல்லாம் இல்ல. இந்த பிறப்பிலே அவருடைய நிலை என்ன என்பதாக சொன்னால் இதற்கு காரணம் இதற்கு முன்னே அவருடைய மரபு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னா வழிவழி அடிமை, சிவத்திற்கு வழிவழிவாக அடிமை. அப்படி இருந்த அந்த நிலையில இருந்து வந்தவர் முருகநாயனார். இரண்டாவது குறிப்பு முருகநாயனார் வழி அடிமை என்ற நிலை. மூன்றாவது குறிப்பு இயல்பின் வரும் அப்படின்னார். இயல்பின் வரும்னா இயற்கையாகவே அவருக்கு சிவத்தின் மேல பற்று. யாரும் போய் சிவபெருமான வழிபடுறா, சிவன் கோயிலுக்கு போடா, அடியார்களை வழிபடுறா, திருநீர் பூசுறா, யாருமே சொல்ல வேணாம். தானாக வந்ததுன்னு சொன்னா அதற்கு என்ன பொருள்னா வழி அடிமை என்ற நிலையிலே, வழி தோன்றிய நிலையிலே அது தானாக உள்ளிருந்து வந்த காரணத்தினாலே இயற்கையாக வந்ததா அவருக்கு அந்த நிலை. அதனால இயல்பின் வரும் என்பதாக சொன்ன ஒரு குறிப்பும், தம் பற்றுடைய நிலை வேளாண் குளம், தம் பற்றுடைய நிலை என்ற நிலையானது இறைவன் மீது பற்று என்பது இங்கே அன்பு என்ற பொருள். அன்பானது மேன்மேலும் பெருகுகின்ற நிலை. தம் பற்றுடைய நிலை, இறைவன் மீது கொண்ட அந்த பேர் அன்பானது தானாக பெருகும் உள்ளிருந்து. அப்படி பெருகுகின்ற நிலையிலே இவர் இருந்தார். இது அத்தனையும் மிக மிக தெளிவாக நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய இடம். அதனாலதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக சேக்கிழார் பெருமான் போறார், வழியடிமை என்றும் குன்றா வழியடிமை. அது அதுல பிரேக் இல்லாதது. வர வர கிளைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல ஏதாவது ஒரு கிளையில என்ன ஆயிடும்னா சிவத்தை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு குடும்பமா போயிடும், இல்லனா வேற மதத்தை சாருகின்ற குடும்பமா போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடும், கிளை என்ன ஆகும். இது ஒரு பிரேக் ஆகுறது என்ன ஆகும் சொன்னா 21 தலைமுறைக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஒரு பிரேக் என்ன ஆகும் சொன்னா அதுக்கு பின்னாடி வருகின்ற அத்துணை தலைமுறைகளுக்கும் அது பாதிப்பாக இருக்கும். ஆனால் அதனை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் ரொம்ப குறிப்பா ரொம்ப அற்புதமா சொல்றார். குன்றா என்பதாக சொல்றார், என்றும் குன்றா வழியடிமை. அந்த குன்றா வழியடிமைங்கிறத நீங்க இப்படி போட்டுக்கணும், என்றும் குன்றா வழியடிமை. எந்த விதத்திலையும் பிரேக் இல்ல. இதுவரையிலும் அவருடைய மூதாதையர் மூதாதையருக்கு மூதாதையர் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்து பிரேக் எடுத்தீங்கன்னு சொன்னா அத்துணை பேரும் சிவத்தையே முழுமுதல் பொருளாக சிவத்தையே சிந்தனை செய்பவர்களாக வாழ்ந்த காரணத்தினாலே இங்கே முருக நாயனார் என்று சொல்லக்கூடியவர் கடைசியில இங்க நிக்கிறார். இப்ப இவருனால மேல இருக்கிற அத்தனை பேரும் பயன்பெற போறாங்க. ஆக முருக நாயனார் என்று சொல்லக்கூடியவனுடைய என்றும் குன்றா வழியடிமை என்ற ஒரு நிலையும், இயல்பிலேயே வருகின்ற தம்பற்றுடைய நிலை, இயற்கையாக வருகின்ற சிவத்தின் மீது வருகின்ற பேரன்பு, யாரும் சொல்லி வற்புறுத்தி வந்தது அல்ல என்பதாகிய ஒரு குறிப்பும் சேக்கிழார் பெருமான் தெளிவாக அமைத்து வேளாண் குலத்தின் தலைமை சார்ந்துள்ளார். இவர் கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிந்து அரணார் காதல் அடியார்க்கு அமுது ஆக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையினார். இவருடைய குறிக்கோள் என்னன்னு அடுத்ததா சொல்றார். இவர் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால் வேளாண் குலத்திலே தோன்றியவர். இப்படி வேளாண் குலத்திலே தோன்றிய இவருக்கு இயல்பு தான் தன்னுடைய அன்பானது இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பு தானாக பெருகி வருகின்ற தம்பற்றுடைய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முருகர் என்று சொல்லக்கூடிய இவர் கோதில் மரபு, இதுதான் முன்னாடியும் சொன்னார், வழியடிமை என்கின்ற நிலையிலே மரபு எப்படிப்பட்ட மரபுனா 21 தலைமுறைகள் ஒரு மரபு என்று பொருள். ஒரு மரபு என்பதாக சொன்னால் 21 தலைமுறை சிவத்தையே வழிபட்டு வந்தால் திருஞான சம்பந்தர் வந்தார். திருஞான சம்பந்தர் பகவதி அம்மையாருடைய திரு மணி வயிறிலே வருகின்றார் என்பதாக சொன்னால் அதற்கு முன்னதாக அவருங்க மட்டும் தவம் செய்யல, இவர் மட்டும் சிவபாத இருதயத்துல வச்சுக்கிட்டு இவர் தவம் செஞ்சதுனால வரல, இதற்கு முன்னே செய்த தவம் அத்துணையும் சேர்ந்து ஒரு உருவாக வழிபட்டதுதான் பகவதி அம்மையாருடைய திரு மணி வயிறு வாய்த்தது, ஞான சம்பந்தர் அங்கே அவதாரம் செய்தது, இல்லைன்னா அங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி மரபு என்பது கோதில் மரபாக இருக்க வேண்டும் என்பது 21 தலைமுறைகளும் சிவத்தையே வழிபட்டு சிவத்தையே நிந்தனை சிவத்தையே சிந்தனை செய்து இருக்கக்கூடிய மரபிற்கு கோதில் மரபு. பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள். அறிவு கொண்ட நாள் தொடங்கி என்ன சொன்னாரா, ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிந்து. அறிவு கொண்ட நாள் எதுங்க, எது அறிவு கொண்ட நாள் என்பதாக சொல்லுவது. திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் எப்ப அவருக்கு சிவம் என்று சொல்லக்கூடிய முழு நிலையிலே வந்தது, சிவர்தான் பொருள். திருமுலைப்பால் பெருமான் வந்து உணர்த்தினார். அப்ப இது மெய்கண்டாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2.5 வயசுலயே வந்துருச்சு. அறிவு கொண்ட நாள் என்பது சிவத்தை எப்பொழுது முழுமுதற் பொருள் என்று உணர்கின்ற நாளோ அது அறிவு கொண்ட நாள். இன்னும் காரைக்கால் அம்மையார் சொல்லுகின்ற செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வியப்பா இருக்கும். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழி பயின்ற நிலையிலே எப்ப வார்த்தை பேச தொடங்குகின்றதோ அப்பொழுதே சிவநாமம் தான் முதல்ல வருது அந்த அம்மா. ஆக அதுவே அறிவு கொண்ட நாளாக அமைஞ்சிருது. சில பேருக்கு அறிவு கொண்ட நாள் 70 வயசு 80 வயசு ஆனாலும் வராது. அறிவு கொண்ட நாளில் விளக்கம் எப்பொழுது வரும்னு தெரியாது. பட்டினத்தாருக்கு அறிவு கொண்ட நாள் எப்போ வந்தது? அது வரையிலும் அவருக்கு தெரியாதா? மருதவாணரை பற்றியும் சிவத்தை பற்றியும் பட்டினத்தார் அறியாததா? மிகப்பெரிய அறிவு விளக்கம் கொண்டவர் பட்டினத்தார். சும்மாவா வியாபாரம் பண்றது? அறிவு எப்படி அந்த அறிவு வேலை செய்தது என்பதாக சொன்னால், கோடி கோடியா வச்சிருக்கிறார்னு சொன்னா என்ன காரணம்? தன்னுடைய அறிவு முழுவதும் ஷேப் பண்ணி ஷார்ப் பண்ணி வச்சிருக்கிறார். சிவத்தை பற்றி அற்புதமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா தெரிந்து வைத்தாலும் அறிவு கொண்ட நாள் வரல. அறிவு கொண்ட நாள் எப்பொழுது வந்ததுன்னா, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கேன்னு சொன்ன நாள் தான் அறிவு கொண்ட நாள். ஆக ஒரு அற்புதமான ஒரு செய்தி நாம புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, அறிவு கொண்ட நாள் என்பது, அறிவு என்பது ஆன்மா என்பதற்கு இரண்டு உண்டு. ஒன்று, ஆன்மாவினுடைய இயல்பு என்பது ஆன்மா அறிவுடைய பொருள் என்பது. ஆன்மா என்பதாக சொன்னால் அது அறிவுடைய பொருள் தான் ஆன்மா. ஆனால் ஆன்மா தான் அறிவுடைய பொருள் என்பதை மறந்து இருக்கிறது. அது ஏன் மறந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை ஆணவமாகிய பாசமாகிய பாசம் சுத்தி இருக்கு. அதனால அது உண்மையிலேயே தான் அறிவுடைய பொருள் என்பதை மறந்திருக்கு. இதனால என்ன பண்றார்? வேற ஒரு பொருளிலே இருந்து இந்த அறிவினை விளக்கம் செய்வதற்காக, வேறு ஒன்றிலே இருந்து இந்த அறிவு விளக்கம் பெறுவதற்கு வெளியிலிருந்து வருது. அதற்கு கரணங்கள் கொடுக்கிறார். இப்படி கரணங்கள் எல்லாம் கொடுத்து, கரணங்கள் எல்லாம் அந்த கரணம் புறக்கரணம் எல்லாம் வச்சு வெளியிலே இருக்கக்கூடிய உலகத்தை காட்டி, உலகத்திலே இருக்கக்கூடிய நூல்களை காட்டி காட்டுகின்றார். அப்ப இரண்டு வகையான அறிவு நமக்கு உண்டு. ஒன்று மெய் உணர்தல் என்று சொல்லக்கூடிய அறிவு, இரண்டாவது உண்மை அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு. அறிவு இரண்டு நிலையிலே இந்த ஆன்மா, ஆன்மா உண்மையிலேயே முழுமையான அறிவுடைய பொருள் தான். ஆனா தன்னுடைய தான் அறிவுடைய பொருள் என்பதை மறந்த நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு அந்த அறிவினை விளக்குவதற்காக வெளியிலே இருந்து அறிவானது புகட்டப்படுகின்றது. வெளியிலே இருந்துன்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருந்து இந்த அறிவினை வளர்க்கிறது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு, கற்று அனைத்து ஊறும் அறிவு. இந்த அறிவிற்கு வெளியிலே இருந்து வருகின்ற அறிவு, இது என்ன ஆகும்? கூடும் குறையும். அறிவு ரொம்ப அற்புதமான ஒரு நிலையிலே சைவ சித்தாந்தம் வகுத்து காட்டுகின்றது. ஆன்மா என்பது அறிவை உடைய பொருள், ஆன்மாவே அறிவுடைய பொருள். ரெண்டு வகையான அறிவு உண்டு. அதனாலதான் அறிவை பற்றி சொல்லுகின்ற போது வள்ளுவர் பெருமந்தகையார் மெய் உணர்தல் என்பதாக சொல்லி அமைத்து காட்டி, அந்த அறிவை என்று சொல்லக்கூடிய அறிவையே உண்மை அறிவு என்பதாக சொல்லி இன்னொரு இடத்திலேயும் சொல்லுகின்றார். நுண்ணிய நூல் பல கற்பினும், நுண்ணிய நூல் பல கற்பினும் தான் கற்ற உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு என்பது வேறு, கற்று அனைத்து ஊறும் அறிவு என்பது வேறு. உண்மை அறிவு இது ஆன்மா உணர்றது இல்லை, தான் அறிவுடைய பொருள் என்பதை உணராத நிலையிலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆன்மா. அதனால என்ன ஆகுது? வெளியிலிருந்து எல்லாம் இதுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு, வெளியிலிருந்து அறிவு வர வேண்டியதா இருக்கு. ஆனா வெளியில வர்ற அறிவெல்லாம் எதுல இருந்து வருதுன்னு பார்த்தா, பாசத்திலே இருந்து வரக்கூடிய அறிவு. எல்லாம் வழுக்கிட்டு போகும். வெளியிலிருந்து எத்தனை நூல்களை கற்று, எத்தனை அதனாலே வருகின்ற அறிவினை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த அறிவு எல்லாம் குறைவுடைய அறிவா தான் இருக்கும். ஒரு காலத்துல சூரியனை பற்றி ஆராய்ந்தது, இந்த காலத்துல சூரியனை பற்றி ஆராய்றது ஒன்னா இருக்கு? அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற. ஆக இந்த அறிவு ஒரு காலத்துல சரின்னு சொல்லும், அதே அறிவு இன்னொரு காலத்துல இல்லைன்னு சொல்லும். இது கற்று அனைத்து ஊரும் அறிவு. கற்கின்ற பொழுது அதற்கு எந்த வகையில பக்குவம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடும். அதனாலதான் நூல்களை படிக்கின்ற மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார், எது அதாவது பல சொற்பொழிவுகள் பல நிலைகள்ல இருந்தாலும் ஏன் ஒரு நூலை எழுதவில்லை என்பதாக சொன்னால், அந்த நூலை எழுதிவிட்டால் அது பதிவாயிடும். ஏன்னா சொல்ற அதே கருத்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அந்த கருத்து தப்பா தெரியும். நான் எழுதிட்டு என் கருத்தையே நான் தப்புன்னு சொன்னேன்னா அது நல்லா இருக்கு.
ஆக அறிவு என்பது நாள்தோறும் வளரக்கூடியது. அறிவு அற்புதமா சொல்லுவார் இன்னொரு இடத்துல நம்முடைய வள்ளுவர் பெருமான், அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கின்றதுதான் அறிவு. ஆனால் ஆன்மாவினுடைய அறிவு என்பது எப்பொழுதும் ஒரே நிலையிலே இருப்பது, அதற்கு உணர்வு என்று பொருள். சைவ சித்தாந்தம் ரெண்டு சொல்லுது, ஒன்று உணர்வு, இன்னொன்று அறிவு. தன்னுண்மை என்று சொல்லக்கூடிய தனக்கே உரிய நிலையிலே எப்பொழுது தான் அறிவுடைய பொருள் என்பதை நிறுத்துகின்றதோ அதற்கு உணர்வுன்னு பேரு. அறிவு கிடையாது, அது வெளியிலிருந்து வருது பாத்தீங்களா, இதெல்லாம் அறிவு. ஆக அறிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே வெளியிலே இருந்து வரக்கூடிய அத்துணையிலேயும் இது பெறுகின்றதற்கு அறிவு என்பதும், தான் பெற்ற அந்த தன்னுடைய உண்மையான இயல்பு உண்மை அறிவு என்பது தன் உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையிலே உணர்வு என்று பெயர். ஆக இந்த ஆன்மா எப்பொழுது தான் அறிவுடைய பொருள் என்பதை உணர்ந்து அறிவுடைய பொருளோடு இது சார வேண்டும் என்பதாக உணர்கின்றதோ அந்த நாள் தான் அறிவு கொண்ட நாள்னு பொருள். இதுவரையிலும் அறிவு கொண்ட நாள் என்பதாக சொன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அறிவை வச்சுக்கிட்டு நான் இறைவனை ஆராய்ந்த நிலை அல்ல. ஆன்மா என்பதே அறிவுடைய பொருள் என்று தன் உணர்தல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எப்பொழுது ஆன்மா தன்னை உணர்கின்றதோ அந்த நாள் அறிவு கொண்ட நாள். ஆக இது எல்லாவற்றையும் விளக்கி 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 அந்த நிலையில இருக்கிறார். எப்ப பிறந்த சில ஆண்டுகள் சிறு வயதிலேயே சிவத்தை பற்றிய சிந்தனை, சிவத்தை முழுமையாக உணர்ந்த ஞானம் எப்பொழுது வந்துதான், முருக நாயனாருக்கு கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி இது அந்த அறிவு முழுமையான அறிவுங்க. இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய இப்ப இப்பொழுது இருந்த அறிவானது முழுமையான அறிவுன்னு சொன்னா சிவத்தையே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், பரத்தையே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தம் பார்த்தேன்னு சொன்னா பரம்படும் ஒண்ணுதான் இந்த ஆன்மா, ஒரு பேரலா ஒர்க் பண்ண முடியாது. இந்த ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்ன புடிச்சதுன்னா இன்னொன்னு விட்டுரும், இன்னொன்னு புடிச்சதுன்னா இதை விட்டுரும். பாட்டிலுக்குள்ள ஒரு வேர்க்கல்லைய போட்டு விட்டான் பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஒரு குரங்கை பிடிக்கிறதுக்கு, குரங்க பிடிக்கிறதுக்கு குரங்க போட்டு வலை போட்டு பிடிக்கிறதெல்லாம் கிடையாது, ஒண்ணு வேண்டாம், பாட்டிலா தொங்கிட்டு இருக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டுல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்கு பிடிக்கிறதுக்கான ஒரு டாக்டிஸ், பாட்டிலுக்குள்ள ஒரு ஒரே ஒரு வேர்க்கடலை, வேர்க்கடலையை உள்ள போட்டுட்டா இந்த குரங்கு என்ன பண்ணும், வேர்க்கடலைய அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்காக கைய உள்ள விடும், வேர்க்கடலையோட அந்த பாட்டில இருந்து கை வெளில வராது, வேர்க்கடலையை விட்டுருச்சுன்னா கை வெளில வந்துடும், விரல் வெளில வந்துடும். அப்படி என்ன பண்ணும், இந்த வேர்க்கலையை எடுக்கிறதுக்காக அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வேர்க்கலையை எடுத்து கையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் பாருங்க, ஒண்ணும் பண்ண வேணாம், அழகா வந்து அந்த குரங்கை பிடிச்சி உள்ள போட்டு எடுத்துக்கணும். ஆக பாட்டில விட்டா வேர்க்கல்ல வராது, வேர்க்கல்ல விட்டா பாட்டில வராது, அப்படி இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றணும். இந்த ஆன்மாவுடைய இயல்பு சிவத்தை பற்றி விட்டதுன்னு சொன்னா பதார்த்தங்கள் பார்க்காது, பதார்த்தமாகி இந்த உலகத்தை பிடிச்சதுன்னு சொன்னா சிவம். ஆக இருள் ஒளி இரண்டிற்கும் ஒரே இடம் என்பதாவது சைவ சித்தம். இருளை பிடித்திருக்கும் போது இருள்ல கிடக்கும், ஒளிய பிடிச்சிருச்சுன்னா ஒளி பக்கம் சேர்ந்துடும், அதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. அப்படி இந்த ஆன்மாவானது தன்னுடைய அறிவுடைய பொருள் என்பதை முழுமையான ஞானமுடைய நிலையிலே உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த நாள் சிவத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற நாள், பதார்த்தங்கள் பார்க்காத அந்த நாள் பிறந்த பொழுதே முருகநாயனாருக்கு கிடைத்து விட்டது அந்த ஞானம், உண்மையான ஞானம். ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா முருகநாயனார் பின்னாடி இப்ப செய்யற செயலுக்கெல்லாம் அடிப்படையா ஒரு அடிப்படை உண்மை நாம தெரிந்து கொண்டாதான், நாயன்மாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அடிப்படை சில செய்திகளை தெரிந்துகிட்டாதான் நியாயன்மாரை பற்றி அணுக முடியும். என்றும் குன்றா இயல்பின் வரை தம் பற்றுடைய ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிந்து அரணார் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதிமுறைமை. அவருடைய நீதி அவருடைய நியதி என்னன்னு சொன்னா அடியார்களுடைய மாகேஸ்வர பூஜை என்பதுதாங்க அவருடைய குறிக்கோள். அடியார்களை கூப்பிடுவார், அவர்களை வழிபடுவார், அடியார்களை வழிபடுவதன் மூலமாக சிவத்தை வழிபடுவார். திருநீற்றின் அடைவே மெய்ப்பொருள் என்பதாகவும் உணர்ந்தாராம். அப்ப திருநீற்றின் அடைவே மெய்ப்பொருள் என்பதாக சொல்லுவது அடியார்கள் பூசி இருக்கின்ற திருநீற்றினை வணங்கி அடியார்கள் இடத்திலே இருக்கக்கூடிய சிவத்தை வணங்குதல் என்பது அவருடைய நியதி. சிவத்தை திருக்கோயிலில் சென்று வழிபடுகின்ற முறை ஒன்று உண்டு, அடியார்கள் இடத்திலே சிவத்தை வழிபடுது. அது படமாட கோயில், இது நடமாட கோயில். நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய அடியார்கள் இடத்திலே சிவத்தை வழிபடுகின்ற முறையிலே அடியார்களோடு சேர்ந்து சங்கம வழிபாடு என்கின்ற நிலையிலே முக்தி பெற்றவர் முருகநாயனார். சங்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே முக்தி பெற்ற நாயன்மார்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு பெரிய புராணத்தில். அதுல ஒருவர் முருகநாயனார் என்று சொல்லக்கூடிய அடியாரை வழிபட்டே முக்தி பெற்றவர். அப்படி அடியார்களை வழிபடுகின்ற நிலையிலே ஆதி முதல்வர் என்று சொல்லக்கூடியது, முதல்வர்னா பல பேரை சொல்லிட்டு இருப்போம், முதல்வர் முதல்வர் முதல்வர், ஸ்தானத்துல பதவியில இருக்கிறவர் முதல்வர், பதவியை கடந்த நிலையில இருப்பவர் ஆதி முதல்வர். ஆதி பிரமம் வெளிப்பட்ட முடிந்த நிலை அவர் எம்பிரான் ஆவார். ஆதி பிரமம், அந்த ஆதி பிரமம் சிவம் மட்டும்தான். ஆதி பிரமம், பிரமம் என்பது வேறு ஒன்றுக்கு, வேறு ஒரு கடவுளுக்கு அல்லது வேறு ஒரு பதவியிலே இருப்பவர்களுக்கு அமையும். ஆனால் அதுக்கு முன்ன ஆதி போட்டா அது சிவம் ஆகிய கடவுள் ஆகிய ஒன்றையே குறிக்கும், பதி என்ற ஒன்றையே குறிக்கும். அதனால அதற்கு ஆதி முதல்வர். திருநீற்றின் அடைவே பொருள்னர், திருநீற்றின் அடைவே பொருள் என்பதாக சொன்னால் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். அந்த பொலிவு என்பது திருநீறு பூசி இருப்பவர்களுடைய அந்த அடியார்களுடைய உள்ளத்திலே இருந்து சிவம் பொங்கும். அந்த சிவத்தினுடைய பொலிவு திருநீற்றிலே தெரியும். திருநீற்றின் வழியாக வினை கெடும், வினை நீக்கம் ஏற்பட்டு தெளிவு ஏற்படும், அந்த தெளிவுதான் அடைவு. அதனாலதான் திருநீற்றின் அடைவே பொருள். திருநீற்றின் அடைவே பொருள்னு சொன்னா சாதாரண பொருள் இல்லைங்க, திருநீறு வழியாக வருகின்ற பொருள், திருநீற்றின் வழியாக அந்த சிவத்தை காணுதல். அடியார்களுடைய திருநீற்றினை வணங்கி அவர்களுடைய இன்னொன்னு, அடியார்கள் பூசிய திருநீற்றிலேதான் ஒளி இருக்கும். மீற்று ஒளி என்பதாக ஒன்று உண்டு, திருநீற்று ஒளி என்பதாக சொல்லி. அந்த திருநீற்று ஒளி என்பது எப்பொழுது இந்த திருநீற்றினை மந்திரமாக இருக்கக்கூடிய நமசிவாய மந்திரத்தை சொல்லி பூசுகின்றார்களோ அப்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் பொங்கி அந்த சிவத்தினுடைய ஒளி திருநீற்றிலே வந்து நம்முடைய ஆன்மாவாகிய ஆன்மாவை சுத்தம் செய்கின்ற ஒளியாக அது அங்கு வரும். அதனாலதான் அடியார் பூசை மிக உயர்ந்த பூசையாக வழிபடுது. ஏன் அடியார்களுடைய, அப்படிப்பட்ட அடியார்களை வணங்கி அவர்களுடைய பூசை செய்து அவர்கள் உண்ட பின்பு தான் உண்ணுவார். இன்னொருத்தரும் அதே மாதிரி பண்ண, அடியார்கள் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தான் சாப்பிடுறது, அவர் திருநீற்றை பாக்குறது அப்புறம் தான் சாப்பிடுறது. யாரு? சிறு தொண்டர். சிறு தொண்டருக்கு அப்படி ஒரு காரணம் இருந்ததுனாலதான் அவருக்கு அன்னைக்கு அடியாரே கிடைக்காம போச்சு. திருநீர் பூசுற அடியார் எங்கேயாவது கிடைக்கிறாங்களா, திருநீர் பூசுற அடியார்கள் கிடைக்கிறாங்களான்னு பார்த்து அவர்களோ அவர்கள் உண்ண செய்து தான் உண்ணுகின்ற நிலை, இல்லைன்னா தான் சாப்பிட மாட்டேன். அப்படி முருகநாயனார் அவர்கள் உண்டு அவர்களுக்கு அமுது செய்வித்த பிறகு தான் உண்ணுதல். ரொம்ப முக்கியமான குறிப்பு, அடியார்கள் அமுது செய்த பிறகுதான் அவர் உண்ணுவார். அப்படி அடியார்களுக்கு அமுது செய்த பிறகு தான் உண்ணுகின்ற நிலையை கடைசி வரையிலும், அதாவது திருக்குடந்தையில இருக்கின்ற பொழுது கூட கடைசி பந்தியில உட்கார்ந்துதான் சாப்பிடுவாங்க. அடியார்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சா, எனக்கு போடுப்பா இப்ப அப்படின்னு சொல்லி கடைசி பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவர் முருகநாயன். அடியார்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி பந்தி. அப்படி அடியார்களுடைய வழிபாடு, அடியார்களுடைய செய்தி நாயன்மாருடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் மரபு என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் வாழ்வியல் நிலையிலே கடைபிடிக்க வேண்டிய நெறியாக அமைத்துக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்வியல் நெறியிலே ஒரு மனிதன் எவ்வாறு சிறந்து வாழ வேண்டும் என்பதற்கு பெரிய புராணம் வழிவகுத்து காட்டுகின்ற நெறி இது. அப்படி காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையார் தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் மிக்க கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். தூய என்ற ஒரு சொல் எல்லா அவர் செஞ்சதுக்கும் போட்டுக்கணும். முதல்ல எடுத்தோடனே தூயன்னு ஒரு சொல் படார் பாத்தீங்களா, அது அவர் போட்ட சாப்பாட்டுல எல்லாம் தூய்மையா இருந்தது. தெர் இஸ் நோ அடல்ட்ரேஷன். சாப்பாடு போடுகின்ற பொழுது அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஏது குறைஞ்சிருச்சா, மிளகாப்பொடி தின்னுச்சா, செங்கப்பொடியை சேர்ப்பா, செங்கப்பொடி சக்கரை தீர்ந்து போச்சா கோலமாவ சேரு இப்படி அடல்ட்ரேஷன் பண்ணி அடியார்களுக்கு போடாதீங்கன்ற நெய்ன்னு சொன்னாலே நெய்ன்னு சொன்னாலே சுத்தமான நெய்யால் செய்யப்பட்டவை அல்லன்னு ஒண்ணு போட்டிருப்போம். நீங்க கடையில ரொம்ப ஜாக்கிரதையா திருச்சியில எல்லாம் ரமா காஃபே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா அல்ல சின்னதா இருக்கும். இவை அனைத்தும் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டவைன்னு போல்டு லெட்டர்ல இவ்வளவு பெருசுங்க இருக்கும். அல்ல மட்டும் பக்கத்துல கீழே இருக்கும். சுத்தமான செய்தது இல்லன்னு அவரே ஒத்துக்கிறார். டால்டா கலந்தது எல்லாம் டால்டால போட்டு அடிச்சது நான் நெய் மாதிரியே இருக்கும் டால்டா. அத்தனையும் வனஸ்பதி டால்டா. ஆனா முருகநாயனார் எல்லாம் தூய நெய் எல்லாம் அத்தனையும் எந்த விதமான ஒரு குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ். அடியாருக்கு போகுதேன்னு சொல்லிட்டு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ற நிலையே கிடையாது. குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அக்மார்க் ISO எல்லாம் ISI முத்திரை போட்ட அத்தனையும் வாங்கினாருன்னு சொல்லி தூய. ஏன்னா இந்த காலத்துல நாம செய்கின்ற பொழுதும் அத்துணையும் தூய்மையாக செய்ய வேண்டும் என்பதற்காக அப்பவே போட்டார். 12 நூற்றாண்டில சேர்க்கிறார் பெருமான் தூய என்ற சொல்லை. தூய அடிசில், தூய நெய், தூய கண்ணல், தூய சுவையின் கரிகள், தூய கரிகள் அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அமுது என்பது விருப்பத்திலே செய்து கொள்வது. அமுது கம்பல் பண்ணி போடுறது கிடையாது. அடியார் வந்துட்டாரு கடைசிட்டாருன்னு சொல்லி உட்கார்ந்து கும்மு கும்முன்னு குமுத்துறது கிடையாது. அப்பா நீ சாப்பிட்டாதாயா நமக்கு எனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி 1 கிலோ அரிசிய உனக்கு தான் பண்ணி வச்சேன் சாப்பிட்டேதான் போகணும்னு சொல்லி அவர் தலையில கட்டுறது இருக்கு பாத்தீங்களா. அது வந்து நெகட்டிவ் ஆக்சன். அடியாருக்கு அமுதுங்கிறது எப்படின்னா அடியார் தன்னுடைய விருப்பம் சொல்லுவார். எனக்கு இவ்வளோண்டு போடுங்க ரொம்ப அற்புதமா இருக்கு, கொஞ்சோண்டு பொங்கல் வைங்க, ஒரு வடை வைங்க போதுன்னு. நான் வடை பண்ணிருக்கிறேன், பாயசம் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா அவருக்கு எது விருப்பம்னு நான் கேட்பேன். எனக்கு இதுதான் எனக்கு போதுன்னு சொன்னார்னா அந்த விருப்பத்திற்கு தகுந்தவாறு செய்வதுதான் மாகேஸ்வர பூஜையை தவிர நீ செஞ்சதெல்லாம் அவங்க சாப்பிடணுன்றது கட்டாயம் இல்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். வாழ்வியல் நெறி விருப்பால் அமுது செய்வித்தல். இன்னொரு நெறி இருக்கு, விருப்பால் அமுது செய்விக்கின்ற பொழுது இனியவை கூறி அமுது செய்வித்தல். இன்னும் அத இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றுல சொல்லுவார். எப்படி செய்வாங்களா, அமுது செய்விக்கின்ற பொழுது அன்பான வார்த்தைகளை சொல்லி அமுது செய்வித்தல். ரொம்ப முக்கியம், பாயிண்ட் டு பி நோட்டட். அன்பால் அமுது செய்வித்தல், அமுது செய்விக்கின்ற இது சைவ நெறிங்க. மண்ணினை பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் என்பதுதான் சைவத்தினுடைய நெறி. 12 திருமுறைகளினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய பெரிய புராணம் நமக்கு சொல்லி காட்டிய விதி இதுதான். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுதான் நம்முடைய சைவமோ 14 சாத்திரங்களோ எல்லாம் ஒரு இடத்துல போய் குமிந்து காட்டுகின்ற ஒரு இடம் ஒரு பாடல்னு சொன்னா மாகேஸ்வர பூஜை. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். ஏன்னா அமுது செய்வித்தலுக்கு பின்னாடி எத்தனையோ அந்த நிலைகள் பேரு, சிவத்தை பற்றி அறிய வேண்டிய உண்மை, சிவத்தினாலே விளைய வேண்டிய பேரு அத்தனையும் வந்துருது. ஏன்னா படமாட கோயிலை வணங்குகின்ற பொழுது சிவத்திற்கு நேராக அது போற காரணத்தினாலே, நடமாடும் கோயிலை வணங்குகின்ற பொழுது சிவத்திற்கு நேராக அது போகுது. படமாடும் கோயில் பகவத் குன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர்குன்றியின், படமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆமே என்றது விதி. இவ சிவத்திற்கு நேரடியா போகின்ற காரணத்தினால டைரக்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப அற்புதமா இதுல பதிவு செய்வார். அப்படி இறைவனை முழுமையாக நினைத்து இறைவனுடைய அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்பதிலே விருப்பால் அமுது செய்வித்தல் என்பது மிக மிக முக்கியமான பண்பு. அது மட்டும் இல்ல, அமுதோடு சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய பொருள்கள் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பாராம். அவங்க என்ன கேட்டாலும், அவர்களுக்கு என்ன பொருள் உதவி செய்தாலும், என்ன வேண்டுமானாலும் அத்தனையும் தன்னுடைய பொருள் செல்வத்தில இருந்து அத்தனையும் கொடுக்கக்கூடியவர். ஆகையினாலே நாள்தோறும் செய்வார். இன்ன செயலின் ஒழுகுனால் அடியார் மிகவும் எழுந்தருள. இப்ப என்னாச்சு, இவர் இப்படி பண்றாருன்னு தெரிந்தவுடன் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அடியார்கள் திருக்கூட்டம் நாடி வருது. ஏன்னா உண்மையான அடியார்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்படி முருகநாயனாரை போல ஒரு அடியார், ஒரு பணி செய்கின்ற அடியார் கிடைக்கிறார் என்பதாக சொன்னால் அவரை நாடி அடியார்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக ஆகியது. மிகவும் எழுந்தருள முன்னம் உடைமையான பொருள் முழுதும் மாள. என்ன ஆகும்? செல்வம் தானே. செல்வம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். முன்னாடி அடியார்கள் கம்மியா இருந்தது, செல்வம் அதிகமா இருந்தது. இப்ப அடியார்கள் அதிகமாயிடுச்சு, செல்வம் குறைவாயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ். இப்ப முன்னம் உடைமையான பொருள் முழுதும் மாள, அடிமை அடிமையுடன் மண்ணும் தானியான நிலம் மற்றும் உள்ளத்திரம் விற்றே. இப்ப என்ன பண்றாரு? பிக்ஸ்டு அசட்ஸ், மூவபிள் அசட், என்னென்னலாம் இருக்குப்பா பேலன்ஸ் ஷீட்ட கொண்டு வான்னு சொல்லி என்னென்னலாம் விக்க முடியும் எல்லாத்தையும் கேட்டு இதெல்லாம் நம்ம விக்கலாம்னு சொல்லி அத்தனையும் விக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப நிலப்புலங்களை விக்கிறது, ஆடு மாடு விக்கிறது, இதெல்லாம் நீங்க எடுத்துக்க பா, செல்வத்தை கொடு, நான் மாகேஸ்வர பூஜை செய்யணும், அடியாருக்கு வழிபாடு செய்யணும், அது ஒண்ணுதான் குறுக்கோள். மண்ணும் தானியான நிலம் மற்றும் உள்ள திறம் விற்றே அன்னம் அளித்தே மேன்மேலும் ஆறா மனத்தராயினர். என்னப்பா செல்வம் குறைஞ்சிட்டே வருது, நம்ம பாட்டுக்கு இப்படி அடியார்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்களே, என்ன பண்றது அப்படின்ற உள்ளத்திலே எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் ஆறா மனம்னு சொன்னார். அந்த ஆறா மனம் என்பது ஆறா இன்பம் என்று பொருள். ஆறா இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் சிவத்தினிடத்தில இருந்து வரும், இரண்டாவது அடியார்களிடத்தில இருந்து வரும். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, அது சிவம். ஆறா இன்பம் அருள்வது நடமாடும் சிவம். ரெண்டு சிவமும் இந்த இன்பத்தை வழங்கும். ஒன்று அடியார்களிடத்தில இருந்து வருகின்ற அவர்கள் செய்கின்ற அந்த இன்பமும் ஆறா இன்பம், சிவமும் அந்த ஆறா இன்பம். ஏன்னா அடியார்கள் உள்ளத்திலிருந்து வர்றது சிவம் தானே, அந்த சிவம் செய்கின்ற அந்த இன்பத்திலே ஆறா இன்பமாக அதை அனுபவித்தாரா முருகநாயனார். அங்கன் அவ்வூர் தமக்கு ஒரு பற்ற அடியார் தங்கட்கு, அங்கன் அவ்வூர் தமக்கு ஒரு பற்று அடியார் தங்கட்கு அமுது ஆக்க எங்கும் காணா வகை தோன்ற. இப்ப இந்த ஊர் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஊரிலே எல்லாத்தையும் வித்துட்டார், எல்லாம் நிலபலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப செல்வம் வேணும். செல்வம் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த ஊர்ல செல்வத்தை பெறுவதற்கான வழி எதுவும் இல்லை. எப்படி அந்த திருவேற்காட்டிலே எப்படி எந்த முறையிலே செல்வத்தை பெற வேண்டுமோ எல்லா முறையும் ட்ரை பண்ணிட்டார். இப்ப இனிமே இந்த செல்வத்தை பெறுகின்ற முறை இல்லை இந்த ஊரிலே என்பதாக தெரிந்து இளம்பாடு எய்து. இளம்பாடு என்பது வறுமை என்று பொருள். பாடு என்பது துன்பம், இளம்பாடு இல்லாத துன்பம். இல் பாடு என்பது இளம்பாடு என்பதாக அமைந்தது. என்ன பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பாடு என்பது அந்த வறுமையினாலே வரக்கூடிய துன்பம். ஏன்னா இல் என்று சொல்லக்கூடிய இல்லாமை காரணமாக, இல்லாமை காரணமாக வருகின்ற பாடு துன்பம் இது. ஆகவே இது இளம்பாடு. இளம்பாடு எய்து இருந்து அயர்வார் தங்கும் வகையால் தா முன்பு கற்ற தன்மை நற்சூதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார் இன்மையிற் போவார். தனக்கு இப்ப எல்லா வழிமுறைகளையும் முறை செய்து அதுல பொருள் ஈட்டுகின்ற நிலையை கடைபிடிச்சாரு, எல்லாம் இப்ப டிராப் ஆயிடுச்சு. இப்ப தனக்கே உரிய ஒரு செயல் என்ன என்பதாக சொன்னால் சூது ஆடுதல் என்பதுதான் தன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கலை. ஆக சூதாடுதல் என்பதை தங்கும் வகையால் தாம் முன்பு கற்ற தன்மை நற்சூதால். இன்னொன்னு ரொம்ப முக்கியம், சூதுன்னு வரும் சூது இல்லது நற்சூது. அப்ப சூதுல வேற ஏதோ ஒரு சூது இருக்கு. இப்ப ரெண்டு கிளியரா புரிஞ்சுச்சா? சூது என்பது நல்ல சூதுன்னு ஒண்ணு உண்டு, கெட்ட சூது என்பதாக ஒண்ணு உண்டு. செந்தாமரை என்பதாக சொன்னால் செம்மையான தாமரைன்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா வெண்தாமரை என்ற ஒன்று உண்டு. பிரிதின் இயைபு நீக்குதல் சிவன் எனும் ஓசை தனக்கே உரிய அம்மான், சிவனுக்கே உரியது பிரிதின் இயைபு நீக்குதல். பல வகையான அணிகள் உண்டு. அப்படி பிரிதின் இயைபு நீக்குதல் நற்சூது, அப்ப கெட்ட சூது உண்டு. அப்ப கெட்ட சூது எது அப்படின்னு நாம ஆராய வேண்டும். அப்ப நற்சூதால் அது எப்ப கற்றாரா? தாம் முன்பு கற்ற அந்த தன்மை. கலைகளிலே ஒன்று சூது. எல்லா கலைகளையும் கற்று வருகின்ற பொழுது சூது என்பதும் ஒரு கலை. அந்த கலையை என்ன பண்ணுவாங்க? கற்றுட்டு விட்டுடுவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது மிகப்பெரிய கலை என்று சொல்லக்கூடிய கலைகளை பற்றி ஆய கலைகள், 64 கலைகள் என்று சொல்லக்கூடிய கலைகளிலே கலை என்ற வரிசையிலே அவர்கள் படிக்கின்ற பொழுது படிக்கின்ற நிலையிலே அதை அமைத்துக் கொள்ளுதல் கலை என்பதாக கற்பார்கள். அதை எங்கேயும் பயன்படுத்த மாட்டார்கள் அருளாளர்கள். அப்படி கலை என்ற நிலையிலே கற்ற தன்மை, தாம் கற்ற தன்மை, முன்னாடியே படிச்சு வச்சிருக்கிறார்.
அப்ப அது இப்ப கை கொடுக்குதான்.
தாம் கற்ற தன்மை நற்சூதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார் இன்மையில். அப்ப சூது திருவேற்காட்டுல ஆடுறதுக்கு ஆள் இல்ல, இவர் சூதாருன்னா எதற்கு ஆளு வேணும்ல, பணைய வைக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல, இவர் பாட்டுக்கு சூதுன்னு ஆரம்பிச்சா யார் வந்து இவர்கிட்ட சூதாடுறது? அப்ப சூதாடுதல் என்பது எங்கயா நல்ல சிறப்பா நடந்துட்டு இருக்கு, எந்த ஊர்லயா நடக்குது அப்படின்னு ஒரு விசாரிச்சார். அப்படி விசாரிக்கின்ற பொழுது கும்பகோணத்துல ரொம்ப சிறப்பா அதெல்லாம் சூதாடுறாங்க அப்ப திருவேற்காட்டுல. அப்ப கும்பகோணம் நீங்க போனீங்கன்னு சொன்னா நல்ல பொருள் ஈட்டிட்டு வரலாம், அடியார்களுக்கு எல்லாம் அமுது சேவிக்கலாம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே குழந்தையை நோக்கி கிளம்புகின்ற
பெற்றம் ஏறி பழிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பார் சென்று எய்தி உருகும் உள்ளத்தொடும் பணிந்து.
திருவேற்காடு டு கும்பகோணம் குழந்தை என்னென்ன தலங்கள் இருக்கோ அத்தனை தலங்களையும் சிவத்தினுடைய தலங்களை வழிபாடு செய்து போறாராம்.
உற்ற அன்பார் சென்று எய்தி உருகும் உள்ளத்தொடும் பணிந்து கற்ற சூதால் நியதியாம் கருமம் முடித்தே கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார்.
வந்து சில நாளில் திருக்குடந்தை வந்து சேர்ந்தார்.
இருளாறும் மணிகண்டர் அடியார்க்கு இன்னமுது அளிக்க பொருளாயம் எய்துதற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே உருளாய சூதாடி உருவருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டு அங்கு அமுது செய்வித்து இன்புறுவார்.
இருளார் மணிகண்டர் அடியார்க்கு இன்னு அமுதளிக்க, யாருக்கு?
மணிகண்டர்க்கு அமுதளிக்க,
அடியார்க்கு அமுதளிக்க.
மணிகண்டர் அமுதளிக்க எப்படி?
உள்ளுக்குள்ள இருந்து அவர் வாங்கிக்கிறார்.
அடியார் வழியாக மணிகண்டர்க்கு அமுதளிக்க அது அடியார்க்கு போய் சேருகின்ற நிலையிலே அடியார்க்கு அமுதளிக்க பொருளாயம் எய்துதற்கு புகழ் குடந்தை அம்பலத்து
உருளாய சூதாடி, அது கையிலே வைத்திருக்கக்கூடியதுக்கு தாயம் என்று பெயர்.
அப்படி அதை உருட்டி உருட்டி தானே போடுவாங்க, அதற்கு உருளாய சூது அந்த சூத்திற்கு. உருளாய சூதாடி உரு பொருள் வென்றன,
சூதிலே வருகின்ற பொருள்கள் அத்தனையும், அவர் சூதாடுகின்ற அந்த சூதாட்டத்திலே வென்ற பொருள்கள் அத்தனையும் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டு அங்கு அமுது செய்வித்தார். இதான் புராணம்.
பொருள் வந்தது, வந்த பொருள் அத்தனையும் என்ன பண்ணாரா, எப்படி வாங்கினாரா, பொருள் அத்துணையும் அருளாகவே கொண்டு அங்கு அமுது செய்வித்து.
சூதாட்டத்தில் வர பொருளை பொருளாக கொள்ளுதல் சூது, கெட்ட சூது. சூதாட்டத்திலே வருகின்ற பொருளை அருளாக கொள்ளுதல் நற்சூது. பொருளை பொருளாக கொள்ளுதல் கெட்ட சூது, பொருளை அருளாக கொள்ளுதல் நற்சூது.
யாருக்கு பொருளை நல்ல அருளாக மாற்ற முடியும் என்பதாக தோன்றுகின்றதோ அவங்க எல்லாம் சூதாடலாம்.
மாற்ற முடியுமா? பொருளை பொருளாக எடுத்துட்டு போய் நமக்கு என்ன வேணும், நம்ம மனைவிக்கு என்ன வேணும்னு வாங்கறதுக்கு பொருளை சேர்த்தால் அந்த சூது கெட்ட சூது.
பொருளை அருளாக மாற்ற தெரிந்தால் அந்த சூது நற்சூது.
எப்படி பொருள் அருளா மாறிச்சு?
யுஎஸ் டாலர் என்று சொல்லக்கூடிய யுஎஸ் டாலரை இந்தியன் கரன்சிக்கு மாத்தணும்னு சொன்னா நடுவுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்னு இருக்கும், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுது, வேற நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சிய இந்த நாட்டுக்கு உரிய கரன்சியா மாத்தி கொடுப்பதை போல நற்சூது என்கின்ற நிலையிலே சூது என்கின்ற அந்த சூதிலே வந்த அந்த பொருள் தீமையான பொருளாக இருந்தாலும் அடியார் என்று சொல்லக்கூடிய அடியாரின் வழியாக எக்ஸ்சேஞ்ச் வழியாக வருகின்ற பொழுது அது அடியாரின் வழியாக வந்தால் அருளாக மாறும்.
அப்ப யாரு எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தா
பொருளை அருளாக மாற்றுபவர்கள் அடியார்கள். அதனாலதான் அடியாருக்கு அமுது செய்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டார். அதனாலதான் அவரை நடமாடும் கோயில் மொபைல் திருக்கோயில். ஏன் அவங்க எல்லாம் எக்ஸ்சேஞ்ச்,
வா கொண்டா ஏன் பொருள் இருக்கா, இருக்கா உண்ட கொண்டா அருளா மாத்தி தர அப்படின்னு
சொல்லி இந்த அடியார்கள் நடமாடும் கோயிலாக திரிந்து திரிந்து பொருளை அருளாக மாற்றுபவர்கள். அதை கற்றவர் சூதர். அப்படி அந்த கற்ற சூதைத்தான் நற்சூது என்பதாக சொல்லி அந்த பொருளை கையாலும் தொடமாட்டாங்க.
அடுத்ததான் சொல்றார், சூது என்பதிலே அவர் எப்படி ஆடினாரா, முற்சூது தாம் தோற்று முதற் பணையம் அவர் கொள்ள, பிற்சூது பலமுறையும் வென்று பெறும் பொருளாச்சு. என்ன சூது பத்தீங்க, வர்றவன் என்ன பண்றது, வர்றவனுக்கு வந்துட்டு முதல் சூத தோத்தவனையே என்ன ஆகும், இவ்வளவு வச்சமா என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான், முதல் சூதுல தோத்துற மாதிரி நடிப்பாராம். உடனே எதிர்மாலி இருக்கக்கூடிய எதிர் சூத ஆடுபவர்கள் அதுல ஏமாந்து இருக்கிற பொருளை எல்லாம் அதுல வச்சிருவாங்க. உடனே அடுத்த சூது வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வர அத்தனை சூதுலையும் அவரு தான் வெல்லுவார். இப்படி சூதிலே முதற் சூதிலே தோற்றலும் வருகின்ற சூது அடுத்த சூதுகளிலெல்லாம் வெல்லுதலும் என்பது சூதாட்டத்திலே அவர் கைவந்த கலையாக அமைத்துக் கொண்டார். பலமுறையும் வென்று பொருள் பெரும் பொருளாக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி. நெக்ஸ்ட் ஸ்டெப், நாளைக்கு எல்லாம் ஒரே கையுக்கு கையு தளவு. இன்னொன்னு, அருளை பொருளை அருளாக மாற்றுதல் சூதுல ஒண்ணு சொன்னோம். இது சொற்சூது என்பதாக சொன்னா சூதுல ஏமாத்திரம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஆட்டமே சூது, சூதாடுகின்ற பொழுது பொருளை இழக்க இழக்க என்ன ஆகும், ஏமாத்த தோணும். மகாபாரதத்திலே அப்படிதான், அங்க சகுனி விளையாண்ட விளையாட்டு சூதாட்டத்துல நேர்மையாக ஜெயித்த பழக்கமே கிடையாது. சூதாட்டம்னு வந்துட்டா சொன்னா அது அநீதியாகத்தான் போய் முடியும். ஒண்ணு, அவங்ககிட்ட இருந்து இருக்கிற பொருளை வேறு விதமாக கவர்ந்து கொள்ளலாம் என்கின்ற நிலையிலே அமையும். ஆனா இவர் விடுவாரா, இவர் இப்படி சூதாட்டத்துல எல்லா முறை பஸ்ட் முறை தோத்ததுக்கு அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் இவர் கவர்ந்து கொண்டவுடன் அவர்களுக்கு பொறாமையும் அல்லது அவர் மீது கோபமும் அல்லது அநீதியாக அவரிடத்தில இருந்து அந்த பொருளை பற்றுவதற்காகவும் முயற்சி செய்தால் இவர் என்ன பண்ணுவார், உற்றுவாரானா, இவர் தன்னுடைய சுருகையாக இருக்கக்கூடிய இந்த கையில இருக்கக்கூடிய கத்தியை வச்சுக்கிட்டு அவனை வென்றுடுவார், குத்திடுவார். நீ ஏதாவது ஏதாவது அப்புத்தண்டா பண்றதா இருந்த காயினை இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ண, இல்ல இந்த பக்கத்துல இருந்து ஏதாவது உள்ளே இருந்து காடை எடுத்த கண்டுபிடிச்சிருவேன். சில பேர் புல் ஸ்லீவ் போட்டு இங்க இருந்து சரன்னு ஒரு காடை எடுத்து அது நடுவில் சொருகிடும். என்ன ஒரே சூதாட்டமா இருக்கா, என்ன காம்பிளிங்க. இப்படி சூதாட்டத்துல பல முறைகளை கையாளுகின்ற போது குத்திடுவாரு. சரி, இது இது சரியா, இது சரியா. ஃபர்ஸ்ட் முருகநாயனான் வரலாற்றுல சூதாடுதல் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற நிலை ஒன்று ஒன்று. இரண்டாவது, சூதாட்டத்தில் அவர்கள் சொற்சூதிலே தோற்றவர்களை அவர் சுரியையாலை குத்துதல், அவர்களை குத்துதல் என்பது இரண்டாவது நிலை. இதெல்லாம் நம்ம வெளியாளுங்க கிட்ட கொடுத்தா அவன் நம்மளை பிச்சு எடுத்துருவான். என்னையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பெரியவராளம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சூது குத்துறது மகனை அறுக்கிறது இப்படி எல்லாமா நீங்க வந்து பெரிய புராணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சேக்கிரார் பெருமான் மட்டும் நமக்கு கை கொடுக்கலன்னு சொன்னா அந்த வரலாறு எப்படி அணுக வேண்டும்னு சொன்னார். ரெண்டாவது, சுருகையாலை குத்துதல் என்பது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான செயல். அடியா இவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார்னு சொன்னார், ஏதாவது முழுமையான ஞானம் பெற்றவர், சிவத்தையே எண்ணிக்கொண்டிருப்பவர், அடியார் வழியாக சிவத்தை வழிபடுபவர், இத்தனையும் முழுமையான நிலையில இருக்கக்கூடிய இவர் எந்த செயலை செய்தாலும் செய்தனவே தவமாக்கும் நிலையிலே இருந்தவர்கள் நாயன்மார். நாயன்மார்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலானது தவம் என்பதாக கொள்ள வேண்டும். இது இல்லைன்னு சொன்னா பெரிய புராணம் படிக்கக்கூடாது. பெரிய புராணத்தை படிக்கிறதுக்கும் பெரிய புராணத்தை தொடுவதற்கும் உரிய ஒருவர் யார் என்பதாக சொன்னால், நாயன்மார்கள் எந்த செயல் செய்தாலும் அது தவம் என்பதாக கொள்ளுபவர்கள் மட்டுமே பெரிய புராணத்திற்கு உள்ளே செல்வதற்கு தகுதி உடையவர்கள் என்று சைவ மரபு காட்டுகிறது. இல்லைன்னா பெரிய புராணம் படிச்சா கதை கந்தலாயிடும். உள்ளே போகின்ற பொழுது பல வகையான செய்திகள் இருக்கும். இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் குடிச்சாரு, ரெண்டு பாடல் தான் முக்கியமான செய்தி. இரண்டாவது, ஏன்னா தந்தையினுடைய காலை வெட்டுகின்ற பொழுது சண்டேஸ்வரர் தந்தையினுடைய காலை வெட்டினார், ஆனா அவர் முத்தி பெற்றார். சிறப்புலி கோட்புலி நாயனார், அத்தனை பேர் குழந்தை பால் குடிச்சதுங்க நெல்லை சாப்பிட்டு, என்னங்க இப்ப தப்பு, அதுக்கு என்ன தெரியுங்க, சிவனுக்கு வைத்த நெல்லை இது குடிச்சுதான்னு சொல்லி அத போனார். அத்தனை பேருக்கு முத்தி கிடைச்சு, நாம கொண்டா யாருக்கு முத்தி கிடைக்கும், நம்மளதான் ஏத்திடுவோம். அவர்கள் செய்வது அத்தனையும் தவம். ஏன்னா அவர்கள் செய்கின்றது அந்த ஆன்மாவ பாம்பினை சுத்தப்படுத்துவது. இன்னும் ஒரு குறிப்பு சொல்றேன், இது யாரும் சொல்லாதது. மூர்கர் என்பது மூர்க குணம் படைத்த காரணத்தினால், இது மாதிரி சொல்லிட்டாரு, யாராவது சொத்து இது பண்ணி தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே குத்துறதுனால மூர்கத்தன்மை உடையவரதுனாலே மூர்கர் என்பது அல்ல. ஆன்மாக்களினுடைய மூர்கத்தன்மையை நீக்குகின்ற அடியார் ஆகையினாலே மூர்கர். இது இப்ப நாம எடுத்துக்க வேண்டிய பொருள். இதுவரையிலும் இந்த பொருள் எங்கேயும் இல்லை. இப்பொழுது மூர்கர் என்பதாக சொன்னால் அவருக்கு மூர்கத்தன்மை இல்லைங்க. அவர் அடியாருக்கு மூர்கத்தன்மை உடையதுனால மூர்கர்னு சொல்றதா? இல்லை இல்லை, மூர்க்கத்தன்மை அவருக்கு அல்ல, நம்முடைய மூர்க்கத்தன்மை. நமக்கு எந்த விதமான மூர்க்கமான தன்மை இருந்தாலும் மூர்க்க நாயனாரை வழிபட்டால் அந்த தன்மை மூர்க்கத்தன்மை நீங்கும் என்பதுதான் மூர்க்க நாயனாருடைய வழிபாடு. யாருக்காவது மூர்க்கத்தன்மை இருந்ததுன்னா சொல்லுங்க. மூர்க்க நாயனாரை போய் அவருடைய திருவடியை என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க, ஆளுங்க இருக்காங்களா? அப்படி அவருடைய திருவடியை வணங்கினால் நம்முடைய மூர்க்கத்தன்மை நீங்கும் என்பது முக்கியமான குறிப்பு. அப்படி மூர்க்க நாயனார் என்று சொல்லக்கூடியவர் சூதினில் வென்றெய்து பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீது அகல அமுதாக்குவார் கொள்ள தாம் தீண்டார். அமுது செய்பவர்கள்லாம் வாங்கப்பா, நீங்க எடுத்துக்கங்க, இந்த பொருளை நான் கையினாலும் தீண்ட மாட்டேன் என்பதாக நிற்கின்ற நிலையிலே இருந்து காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி முதல் பந்தி கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு செய்த விடையவன். கடையவனாக நிற்கின்றவரை அந்த இறைவன் கலந்து ஆண்டு கொண்ட நிலை. ஆக அடியார்கள் எல்லாம் முன்னாடி, தான் எங்கன்னா பின்னாடி நிற்கின்ற நிலை கடையவன் என்று சொல்லக்கூடிய நிலை. கடைப்பந்தியாக எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசி பந்தியில சாப்பிடுவார். ஏதமிலா வகை தாமும் அமுது செய்து அங்கு இருக்கும் நாள். அமுது பண்ணுவித்தல் வேறு, அமுது செய்வித்தல் வேறு. செய்தல் என்பது அனுபவம் பெறுதல். அடியார்க்கு அமுது செய்வித்தல் என்பது எப்பொழுது நாம் அனுபவம் சிவத்தினுடைய அனுபவம் பெறுவோமோ அப்போதுதான் செய்வித்தல், இல்லைன்னா அமுது படைத்தல் பேர். அமுது படைத்தல் என்று ஒன்று உண்டு, அமுது செய்வித்தல் உண்டு. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் செய்தல் வேறு, தமிழ் பாடுதல் வேறு. தமிழை செய்தல் என்பது அனுபவத்தை கொடுத்தல் தமிழ் செய்தல். அமுது என்று சொல்லக்கூடிய அமுதை கொடுத்து அடியார் மூலமாக தான் அந்த அனுபவத்தை, சிவத்தினுடைய பொலிவின் வழியாக அந்த அனுபவத்தை நான் பெற்றால் அது அமுது செய்வித்தல் என்ற நிலை. இப்படி அமுது செய்வித்தவர் மூர்க்கநாயனார். அமுது செய்து அங்கு இருக்கும் நாள் நாதன் அடியாருக்கு நல்ல அடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்து அங்கு அருளாலே ஏதங்கள் போயகல இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைவாட ஆடுவார் புறம்புக்கார் வல்லார்கள் தமைவென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரைகண்டர் அடியவர்கள் தமகாக்கும் நல்லார் நற்சூதராம் மூர்கர் கடல் நாம் வணங்கி சொல்லாசி சோமாசிமாரர் திறம் சொல்லுவாம் என்பதாக முடிக்கின்றார். அறம் என்று சொல்லுகின்ற நிலையிலே நமக்காக விதிக்கப்பட்டது அறம். இது நாயன்மார்களுக்கு இந்த அறம் நம்முடைய வாழ்க்கையிலே விதிக்கப்பட்ட அறத்தை வைத்துக் கொண்டு நாயன்மார்களுடைய அறத்தோடு அவர்கள் வாழ்ந்த நிலையை ஒப்பிட்டுக்காங்க. அதற்கான ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். அதாவது வாகனங்கள் தரையிலே செல்லுகின்ற வாகனங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும், ரோடு டிராபிக் ரூல்ஸ். அது எப்படி சிக்னல் ரெட் வந்தா நிக்கணும், கிரீன் வந்தா போகணும், எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் இருக்கணும், டபுள் எல்லோ லைன் இருந்தா கிராஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வாகனங்கள் தரையில போகக்கூடிய வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. மேலே ஏர் டிராபிக் ரூல்னு ஒன்னு இருக்கு, மேல பிளைட் போகுன்ற பொழுது அதுக்கு என்னென்ன டிராபிக் ரூல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும். ஏர் டிராபிக் ரூல்ல போயிட்டு ஏன் சிக்னல் இல்லைன்னு கேட்டா எப்படியோ நாயன்மார் ஏன் இவரை தலைய வெட்டார் காலை வெட்டார்னு கேக்குற மாதிரி, இவர் எப்படி சூதாடலாம் அப்படின்னு கேக்குறது எப்படின்னா, மேலே போற ஏரோப்ளேனுக்கு ஏன் டிராபிக் சிக்னல் இல்ல, ஏன் எல்லோ லைன் போடல மேல அப்படின்னு கேட்டா எப்படியோ, ஏர் டிராபிக் ரூலுங்கிறது அருளாளர்கள் இருக்கக்கூடிய அந்த அறம், அது சிவம் பார்த்துக்குவார் அந்த அறத்தை. ஆனால் கீழே இருக்கக்கூடிய நிலையானது மனிதர்களாகிய நமக்கு விதிக்கப்பட்ட விதி. நாம் இந்த நிலையிலே இருந்தால் மட்டும்தான் அறம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே இருப்பவர்கள் நாயன்மார்கள். ஆக அவர்களுடைய லேயரே தனி லேயர். ஆக அவர்களை இதோடு சேர்த்து நாம் வைத்து என்பது தவறு. ஆகவே சூது என்கின்ற நிலையிலே, நற்சூது என்கின்ற நிலையிலே நமக்கு கற்பித்தவர் மூர்கநாயனார் என்ற அந்த மூர்கநாயனாருடைய வரலாறு தெய்வ சேக்கிழார் பெருமான் இவ்வாறு அமைத்து காட்டியிருக்கின்றார் என்பதாக அமைத்து நாம் திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருவேற்காட்டினை நீங்கி திருஞான சம்பந்த பெருமான் இப்பொழுது எங்க உள்ள வரார்? திருவேற்காட்டிலிருந்து திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருவேற்காடு வணங்கி இப்ப அடுத்த தலம் மயிலாப்பூர் வரத்துக்கு முன்னாடி அங்க திருவொற்றியூர் தலம். அற்புதமாக நாம திருவொற்றியூரிலே அவர் பாடி அருளி செய்த அந்த திருவொற்றியூர் பதிகத்தை நாம் அடுத்த முறை வகுப்பிலே சிந்தித்து நாம திருஞான சம்பந்த பெருமானை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி திருவொற்றியூருக்கு பிறகுதான் மயிலாப்பூர், மயிலாப்பூரிலே சிவனேஸ்வரனுடைய செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதாக சொல்லி வகுப்பினை